வணக்கம். தற்பொழுது திருமதி உஷா ராமதாஸ் அவர்கள் பழமொழிகளை முறியடிக்கும் அன்னை ஆன்மீகம் பற்றி பேசியிருக்கிறார். இப்பொழுது அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
ஸ்ரீ அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அப்பா திரு கர்மயோகி அவர்களுக்கும் முதலில் என் சமர்ப்பணத்தை தெரிவித்துக் கொண்டு சகோதரர் அசோகன் அவர்களின் ஆசையோடு இந்த வெப் கான்பரன்ஸில் கலந்து கொள்ளும் அன்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு பழமொழிகளை முறியடிக்கும் அன்னை ஆன்மீகம் என்பதாகும். கடந்த 20 நூற்றாண்டுகளாக காலம் மிகவும் மாறிப்போய் இருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வர்ணாசிரம தர்மம் நம் நாட்டில் நிலவியது. வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வது தவறாக கருதப்பட்டது. அதிலும் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் முன்னுக்கு வருவதே தவறு என்ற கருத்து நிலவியது. ஆனால் இன்று நிலைமை என்ன? கலப்பு திருமணம் சர்வசாதாரணமாகிவிட்டது. தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் இன்று ஐஏஎஸ் ஆபீசர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய காலத்தில் இதெல்லாம் சரி என்று இப்போது பேசப்படுகிறது. இப்படி காலத்திற்கு ஏற்ப வேல்யூக்களும் எதிர்பார்ப்புகளும் மாறும்போது பழங்காலத்தில் ஏற்பட்ட பழமொழிகளில் இருக்கின்ற உண்மை இக்காலத்து ஆன்மீகத்திற்கு ஒத்து வராமல் போவதில் ஆச்சரியமில்லை. துறவரம் என்றால் எளிமையின் சின்னம் என்ற நம்பிக்கை பழங்காலத்தில் இருந்தது. துறவி என்றால் கையில் திருவோட்டுடன் தான் காட்சி தருவார். வாழ்க்கையிலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் எழுந்த நம்பிக்கை ஆகும் அது. வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும் பூரண யோக ஆன்மீகத்திற்கு இது பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது. நவராத்திரி பண்டிகை நாட்களில் அன்னை பட்டுப்புடவை உடுத்தி மகா சரஸ்வதியாகவும் மகாலட்சுமியாகவும் துர்கையாகவும் காட்சி அளிப்பார். அந்த கோலத்தில் அவரை பார்த்த சில ஆன்மீகத்திற்குரிய அன்னைக்கு இந்த ஆடம்பரமும் பட்டுப்புடவையும் எதற்கு? இது ஆன்மீகத்திற்கு பொருத்தமாக இல்லையே என கேள்வி எழுப்பினர். இது பகவான் காதுகளுக்கு எட்டியது. மகாலட்சுமி ஐஸ்வர்யத்திற்கு அடையாளமானவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் மகாலட்சுமியின் ஐஸ்வர்யத்தை பட்டுப்புடவை உடுத்தி அன்னை வெளிப்படுத்துவதில் என்ன தவறு என்று பகவான் பதில் கேள்வி எழுப்பினார். கேள்வி கேட்டவர்கள் எல்லாம் அடங்கி போய்விட்டனர். படிதாண்டா பத்தினி, பெண் புத்தி பின்புத்தி, கணவனே கண் கண்ட தெய்வம், புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் என்ற பழமொழிகள் எல்லாம் ஆண்களுக்கு பெண்கள் இரண்டாம் பட்சமானவர்கள் என்று வலியுறுத்துகிறது. ஆனால் இப்போதைய நிலம் என வீட்டுப்படியே தாண்டாமல் இருந்த பெண்கள் நிலைமை மாறி இப்போது வேலைக்கு வந்துவிட்டார்கள், அரசியலுக்குமே வந்துவிட்டார்கள். ஆண்களுக்கே உரிய துறைகளாக கருதப்படுகின்ற காவல்துறை, இராணுவம் போன்ற துறைகள் கூட பெண்கள் தென்படுகிறார்கள். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தார் போன்ற அன்னை பெண்களுக்கு ஆன்மீகத்தில் சம உரிமையையும் அளித்துவிட்டார். பொதுவாக இந்தியாவில் இருக்கும் மடங்களில் பெண் ஆசிரமவாசிகளை காண்பதே அரிது. அப்படியே இருந்தால் புஷ்பாஞ்சலி செய்வதற்கும் மடங்களை பெருக்குவதற்கும் தான் இருப்பார்கள். ஆனால் அன்னை தான் நிறுவிய ஆசிரமத்தில் பள்ளி பிரிவு, குடிசை தொழில் பிரிவு, வாசனை திரவியங்கள் பிரிவு என்று இங்கெல்லாம் பெண்களைத்தான் துறை தலைவர்களாக போட்டு வைத்திருந்தார்கள். மேலும் ஆசிரம பள்ளியில் ஆண் மாணவர்களுக்கு என்னென்ன விளையாட்டுகள், உடற்பயிற்சிகள் உள்ளதோ அது எல்லாமே பெண் மாணவிகளுக்கும் உண்டு. இதிலிருந்தே ஆண்களுக்கு பெண் சரிநிகர் சமானமானவர்கள் என்று அன்னை எடுத்துக்கொள்கிறார் என்று தெரிகிறது. மாதா பிதா முன்னறி தெய்வம் என்ற பழமொழி இருக்கின்றது. இதை முழுவதுமாக நம்புகின்ற படித்த நபர் ஒருவர் படிக்காத தன் தகப்பனாரிடம் தன்னுடைய பிசினஸ் விஷயங்களுக்கெல்லாம் அறிவுரை கேட்பார். ஒரு கட்டத்தில் தகப்பனாரே, என்னிடம் இதையெல்லாம் ஏனப்பா கேட்கிறாய், 100-200 என்பதே எனக்கு பெரிய தொகை, ஆனால் நீயோ 20,000 ரூபாய்க்கு எனக்கு ஆர்டர் வந்திருக்கிறது, இதை ஏற்றுக்கொண்டு செய்யட்டுமா என்று என்னை கேட்கிறாய். இனிமேல் என்னை ஒன்றும் கேட்காதே, உனக்கு சரி என்று உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்து கொள் என்று அவரே ஒதுங்கிவிட்டார். ஆகவே இதை வைத்து பார்க்கும் பொழுது மாதா பிதா முன்னறி தெய்வம் என்பது இக்காலத்து நடைமுறைக்கு உதவாது என்று தெரிகிறது. ஆசிரம பள்ளியில் தன் குழந்தையை சேர்த்த அன்னை பக்தர் ஒருவர் அன்னையை பார்க்கும் போதெல்லாம், என் குழந்தைகள் நன்றாக படிக்கின்றார்களா, உடல் நலம் எப்படி இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்ட வண்ணம் இருந்தார். சாதாரண பள்ளி என்றால் இதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் அன்னை விஷயத்தில் இது பெரிய தவறாகிவிட்டது. அவர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து, உன் குழந்தைகள் எங்கே இருக்கிறார்கள், என்னிடத்தில் ஒப்படைத்த பிறகு அவர்கள் என் குழந்தைகள் ஆகிவிட்டார்கள், அவர்களுடைய படிப்பு, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாவற்றிற்கும் நான் பொறுப்பு, இனிமே எந்த கேள்வியையும் கேட்காதே என்று அன்பர் வாயை அடைத்தார். பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்த பெற்றோர்களுக்கு முறையாக பதில் சொல்வது பள்ளியின் கடமை. ஆனால் அன்னை விஷயத்தில் எல்லாம் தலைகீழே இருக்கிறது. அன்னையிடம் பிள்ளைகளை ஒப்படைத்த பின் கேள்வி கேட்காமல் இருப்பதுதான் முறை அழகு என்றாகிறது. ஆசிரம பள்ளியில் வருடந்தோறும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் விடுமுறை வரும். எந்த ஊரிலும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பிள்ளைகள் என்றால் விடுமுறை வந்தால் அன்றைய தினமோ அல்லது மறுநாளோ சொந்த ஊருக்கு ஓடிவிடுவார்கள். இதுதான் நாம் எங்கும் பார்ப்பது. சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை அழைத்து போக பெற்றோர்களே வந்து விடுவார்கள். ஆனால் அன்னை இதற்கெல்லாம் நேர்மாறான முடிவை எடுத்தார். பிள்ளைகள் ஆசிரம சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். இந்த சூழலை விட்டு இடம் மாற்றினால் அது அவர்களுக்கு நல்லதில்லை. அவர்களுடைய ஜீவிய நிலை திடீரென இறங்குவதால் அவர்களுக்கு உடல் நலக்குறைவு வரும். அதனால் அவர்களை அழைத்து போக வரவேண்டாம் என்று அன்னை எச்சரிக்கையே விடுப்பார். மாதா பிதா முன்னறி தெய்வம் என்ற பழமொழி எங்கிருக்கிறது? பெற்றோருடன் பிள்ளைகள் மீண்டும் சேர்ந்தால் அது அவர்களுக்கு தொந்தரவு என்ற ஆன்மீக உண்மை எங்கே இருக்கின்றது? ஆனால் பெரும்பாலான பெற்றோர்களும் பிள்ளைகளும் இதற்கு ஒத்துக்கொள்வதில்லை. படிப்பிற்காகத்தான் பிள்ளைகளை ஆசிரம பள்ளிகளுக்கு அனுப்பினேன் ஒழிய அன்னைக்கு நாங்கள் என்ன தத்தா கொடுத்து விட்டோம்? எங்கள் பிள்ளைகளை இப்படி பிரிப்பதே தவறு என்று பெற்றோர்கள் பிடிவாதமாக புதுவை வந்து தங்கள் சிறு பிள்ளைகளை கையோடு கூட்டிச் சென்று விடுவார்கள். ஆனால் ஏதோ ஒரு சில பெற்றோர்களும் பிள்ளைகளும் அன்னை சொல்வதை ஏற்றுக்கொண்டு விடுமுறை நாட்களாக இருந்தாலும் ஆசிரம சூழலிலேயே விடுமுறை நாட்களை கழிப்பதுண்டு. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், 2 மாதம் பெற்றோருடன் சென்று திரும்பும் பிள்ளைகளின் முகத்தில் காணப்படும் மகிழ்ச்சியை விட அன்னை சூழலிலேயே இருக்கின்ற பிள்ளைகளின் முகத்தில் அதிக மகிழ்ச்சி காணப்படும். அதாவது, தொலைவில் இருக்கும் பெற்றோருடைய பாசம் கிடைக்காமல் போகின்ற அந்த குறையை அன்னையினுடைய தெய்வீக பாசம் நிறைவு செய்து விடுகிறது. இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தை பார்க்கும் போதும் பழமொழிகள் உணர்த்துவதும் அன்னை ஆன்மீகம் சொல்வதும் நேர் எதிர்மாறாகத்தான் இருக்கும். சிறுக கட்டி பெருக வாழ் என்ற பழமொழி இருக்கிறது. அதாவது, செலவை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்துவதுதான் செல்வம் சேர்ப்பதற்கு சிறந்த வழி என்று வலியுறுத்துகிறது. ஆனால் அன்னை சொல்வதாக அப்பா வலியுறுத்துவது என்ன? அவசியமான செலவுகளை நாம் தாராளமாக செய்தால் நம் செல்வ வளம் பெருகும் என்று சொல்கிறார். தன் ஆயுதமும் தன் கைப்பொருளும் பிறர் கையில் கொடுத்த பேதையும் பதரே என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அதாவது, தன்னிடம் இருந்த பிடியை எதிரிக்கு விட்டுக் கொடுத்தால் ஆபத்து என்பது பழமொழியாகும். ஆனால் அன்னையின் ஆன்மீகம் இதற்கு எதிரானது. தொழிலதிபராகிய அன்னை அன்பர் ஒருவர் தொழிற்சாலையில் ஸ்ட்ரைக் நடத்தும் லேபர் லீடர் முதலாளியின் வாட்சை திருடி மாட்டிக்கொண்டார். முதலாளிக்கு நெருங்கியவர் எல்லோரும், இதுதான் சரியான நேரம், லேபர் லீடர் மேல் காவல் நிலையத்தில் திருட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார்கள். ஆனால் அவரோ தனக்கு கிடைத்த அந்த ஆயுதத்தை பயன்படுத்தாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்காமலேயே விட்டுவிட்டார். வாழ்க்கையை பொறுத்தவரை அவர் அறிவில்லாமல் பிடியை விட்டு கொடுத்து விட்டார் என்று நாம் பேசலாம். ஆனால் நடந்தது என்னவென்று பார்த்தால், கம்ப்ளைண்ட் கொடுக்காத முதலாளியின் பெருந்தன்மையால் நெகிழ்ந்து போன அந்த லேபர் லீடர் அவரை வந்து பார்த்து மன்னிப்பு கேட்டு ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிவிட்டு வேலையே ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். ஆக என்னாகிறது, கம்ப்ளைண்ட் கொடுத்து தன் கையில் இருந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இருந்தால் லேபர் லீடருக்கு மேலும் குணம் கெட்டு ஸ்ட்ரைக்கை தீவிரப்படுத்த சொல்லிவிட்டு போயிருப்பார். ஆனால் கிடைத்த ஆயுதத்தை பயன்படுத்த மறுத்த போது ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரைக் என்ற பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிட்டது. இம்மாதிரிதான் அன்னை கண்ட புதிய ஆன்மீகம் பழமொழிகளின் விவேகத்தை முறியடிக்கும் வகையில் புது விதமாக செயல்படுகிறது. இப்பொழுது இந்த முன்னுரையை முடித்துக் கொண்டு சொற்பொழிவிற்கு வருகின்றேன். நம் வாழ்வு முழுவதும் நம் பழமொழிகளால் பிரதிபலிக்கப்படுகிறது. அவற்றுள் பலவற்றை எடுத்து அதற்குரிய அன்னை கருத்தை அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். மேலும் அவர் கூறுகையில், அதில் சில ஒன்று போல் இருக்கும், மற்றவை எதிர்மாறாக இருக்கும், சில முற்றிலும் மாறி இருக்கும். நம் வழக்கத்திலுள்ள கருத்திற்கு பொருத்தமான அன்னை கருத்தை சொல்வதே இந்த சொற்பொழிவின் நோக்கம். அப்பா அவர்கள் மலர்ந்த ஜீவியத்தில் 2008 ஜனவரியிலிருந்து இந்த பழமொழிகளை பற்றி எழுதியிருக்கின்றார். நம் நாட்டு பழமொழிகள் கர்மம் என்ற அடிப்படையில் எழுந்தவை. மக்கள் கர்மம் என்பது பழிக்கு பழி வாங்குவது, மன்னிப்பை அறியாதது, நெல்லை வீசினால் கல்லடி தருவது என நினைக்கிறார்கள். முக்காலத்தில் உலகெங்கும் பிழைக்க வழியில்லாத காலம். பிழைக்கும் வழியை மனிதன் கண்டுகொண்ட பொழுது வாழ்வு இருண்ட லோகம் எனவும் கண்டு அதை சரிவர புரிந்து கொள்ளாதவன் நசுக்கப்படுவதை கண்டு சூடுகண்ட பூனையாக எழுதியவைதான் இப்பழமொழிகள். நம் பழைய இலக்கியங்கள் இக்கருத்துகளுக்கு மாறாக செயல்பட்டதுடன் அவ்வடிப்படையில் நம் வாழ்க்கை வகுத்து கொடுத்ததை நம் மக்கள் பொருட்படுத்தவில்லை என்றாலும் நடைமுறையில் வாழ்க்கையில் வெற்றியை சந்தித்தவர் அனைவரும் இப்பழமொழிகளை புறக்கணித்தவரே. அதனால் வெற்றி பெற்று முதல் கட்டத்திலேயே விலகியவர் அனைவரும் பழமொழியை புறக்கணித்து வெற்றி பெற்றவர். புறக்கணிப்பை புறக்கணித்து பழமொழியை பேசினார். மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்பது பழமொழி. இது அனைவரும் பின்பற்றுவது. ஆனால் ஒருவனுக்கு எம்எல்ஏ பதவி வந்த பின் அப்பழமொழியை எவரும் பின்பற்றுவதில்லை. அதெல்லாம் பார்த்தால் முடியாது என்று அவன் அழைக்காவிடனும் அழைப்பை கேட்டு வாங்கி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் வருவது உலக இயல்பு. பழமொழியின் உண்மை சரி, எதிரானதும் உண்மை. லட்சிய வேலை இருந்தால் எவர் தலைவாசலையும் மிதிக்க தவறக்கூடாது. மனிதனில் உயர்ந்தவன் லட்சியத்திற்காக செய்வதை தாழ்ந்தவன் காரியத்திற்காக செய்கிறான். பழமொழியின் உண்மை ஒருபுறம் இருந்தாலும் மனிதன் நோக்கமே முக்கியமானது. நோக்கம் முடிவை நிர்ணயிக்கும். மனிதன் தனக்கு பிடித்ததை பிடித்தது போல் தீவிரமாக செய்து வரும் லாப நஷ்டத்தை அனுபவித்துவிட்டு பிறகு பேசும் பொழுது பொருந்தும் இடங்களில் பழமொழியை மனிதன் கையாள்வது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவதாகும். மனிதனுக்கு பழமொழியோ லட்சியமோ குரலோ நல்லதோ கெட்டதோ முக்கியமில்லை. அவனுக்கு அவன் மட்டுமே முக்கியம். அவன் பேசுவது கணக்கில் சேராது. பாவ புண்ணியம் உட்பட மனிதன் பொருட்படுத்த மாட்டான். ஏன், லாபம் மரியாதை கூட அவனுக்கு பொருட்டு இல்லை. முனைப்பு ஆர்வம் ஆசை மட்டுமே முக்கியம். கெட்ட பழமொழிகளை காட்டுபவன் நல்ல பழமொழிகளை பின்பற்றுகிறானா? மனிதன் சுயநலமானவன், அல்ப புத்தி உள்ளவன், பொறாமைப்படுவான், ஆண்டவனையும் மிஞ்சுவதில் குறியானவன். மனிதன் மட்டமானவன், மனிதனை நம்புபவன் மோசம் போவான். எவருடைய வாழ்க்கையை எந்த கட்டத்தில் விவரமாக அறிந்திருந்தாலும் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இல்லை என்பது விளங்கும். அவன் வலிய கட்டுப்படும் இடத்தில் சமூகம் அவனை கட்டுப்படுத்தும். கண்டிக்கும் என்றால் உலகம் திருந்தும். மற்றவை எல்லாம் வைரவர் பிரசவ மயான வைராக்கியங்களே. அதையும் மீறி குடும்ப பண்புக்கும் தன் சொந்த பண்புக்கும் ஏதோ காரணத்திற்காகவும் மனிதன் கட்டுப்படுவான். அது நேரம் வந்தால் தேராது. நிலைகெட்ட மாந்தரே நிலையானவர். உலகில் மனித பண்பு வளர்ந்தது ஓர் அதிசயம். பென்னட் எடுத்த முடிவு, லிசி எடுத்த முடிவு, டார்சி எடுத்த முடிவுகள் புரட்சிகரமானவை. அவை கதை இல்லை. அது போன்ற மனிதர்களாலேயே உலகம் இயங்குகிறது. காலின்ஸ், லேடி கேதரின், லிடியா, விக்காம் இவர்களெல்லாம் உலகை வளப்படுத்துபவர் இல்லை. இன்று எத்தனை பேர் காலேஜுக்கு ஆபீஸுக்கு வேஷ்டி கட்டிக்கொண்டு குடுமி வைத்துக் கொண்டு போக முன்வருவார்கள்? குடுமியும் வேஷ்டியும் போல் கர்மம் உலகை கரைந்து விட்டது. நம் பழமொழிகள் அனைத்தும் கர்மத்தை நம்பி எழுதப்பட்டவை. ஆனால் அவற்றுள்ளும் உச்சக்கட்ட உயர்வாக பெரிய விஷயங்கள் அன்னை ஏற்கக்கூடியவை உண்டு. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழி ஆசைப்படக்கூடாது என்பதை அழகாக வலியுறுத்துகிறது. நாம் இதை பின்பற்றி கண்ட முடிவு நம்மவரிடையே இன்று பையன் சரியில்லை, காசு சம்பாதிக்கும் ஆசை வந்துவிட்டது என்று பேசுகிறோம். 1980க்கு முன்னால், அதுவும் 1940 இந்த சொல் ஒருவரை திருடனுக்கு சமமாக்கிவிடும். அன்றும் காசு சம்பாதித்தவனுக்கு சமூகம் சற்று மரியாதையும் கொடுத்தது உண்மை. சமூகம் முக்கியமானதை ஆழமாக கருதுவது எவரையும் முன்னுக்கு வர அனுமதிக்க கூடாது என்பதே. எவராலும் எவரையும் தடுத்து நிறுத்த இயலாது. அதனால் நடைமுறையில் பிரபலமான சொல் ஜெயித்த கட்சி என் கட்சி என்பது. இது கேவலமான மனப்பான்மை. இதுவே இன்றைய நாட்டு மனப்பான்மை. இது நம் நாட்டிற்கு மட்டும் உரியதல்ல, மனித குலத்திற்கே உரியது. மேல் நாட்டில் இதை கடந்துவிட்டனர். செயலில் கடந்தாலும் மனதளவில் பழைய நிலையே உண்டு. மனித சுபாவம் அன்னைக்குரிய விஷயமில்லை. ஆனால் அன்னை மனித சுபாவத்தை அறிந்தது போல் யார் அறிந்தார் என தெரியவில்லை. யார் அறிந்தாரோ அறியவில்லையோ சாக்ரட்டிஸ் அறியவில்லை. ஊரில் உள்ள பெரிய மனிதர்களை குத்தி கிளப்பி உயிரை இழந்தார். சாக்ரட்டிஸ் போன்ற அறிவும் வாழ்க்கையை அறிய உதவாது என்பது நாம் அறிவது. மக்களாட்சி உற்பத்தியான கிரேக்க நாட்டில் மக்களாட்சி சட்டப்படி சாக்ரட்டிஸ் கொலை செய்யப்பட்டார். இன்றும் இக்குறை மக்களாட்சிக்கு உண்டு. இருப்பதை விட்டு பறப்பதை நாடாதே என்ற பழமொழியை கேட்டபடி இருக்கலாம். எனக்கு பிடிக்காததை நீ செய்யாதே என்பதை கூறும் பழமொழி இது. பழமொழி அதை கூறவில்லை, ஆனால் அதை மக்கள் அப்படி பயன்படுத்துகிறார்கள். இருப்பதை விடாமல் எதுவும் வராது என்பது அன்னை வழி. அரிசி, பானை, பர்ஸ் எதுவானாலும் துடைக்காதே என்பது சம்பிரதாயம். அரிசி பானையாக இருந்தாலும் பர்ஸாக இருந்தாலும் துடைத்து துடைக்கக்கூடாது என்பது நம்முடைய சம்பிரதாயம். துடைத்து விட்டால் தொடர்பு அறுந்துவிடும். ஆகையால் அதில் ஒரு மணி அரிசியாவது அல்லது பர்ஸாக இருந்தால் அந்த பர்ஸில் ஒரு ரூபாய் காசாவது இருக்க வேண்டும். என்பது நம்முடைய சம்பிரதாயம். ஆனால் கடைசி மணி அரிசி கடைசி அரிசி அல்லது ரூபாய் உள்ள வரை அபரிமிதமான அடுத்தது வாராது என்பது அன்னை கூறுவது. துடைக்காவிட்டால் வருவது பழைய ஏழ்மை. இருப்பதை விடாமல் எதுவும் வாராது என்பது அன்னை வழி. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்பது ஒன்று. இதிலுள்ள உண்மை பெரியது, சக்தி வாய்ந்தது. சமீப காலமாக ஒரு ஆபீஸில் 20 பேர் பணம் பெற்றால் ஒருவர் பெற மறுத்தால் அவர் லஞ்சம் வாங்குகிறார் என கம்ப்ளைண்ட் எழுதி அவரை டிஸ்மிஸ் செய்கிறார்கள். லஞ்சம் வாங்க மனம் இல்லாதவரும் லஞ்சம் வாங்கும் மெஜாரிட்டியை எதிர்ப்பது ஆபத்து. அன்னையை ஏற்பது உண்மையை முழுவதும் ஏற்பதாகும். உடனே அவர் அனைவருக்கும் எதிரியாவார். ஒரு லட்சியவாதி லட்சியமாக செயல்பட்டு அபரிமிதமாக வெற்றி பெற்று பின் தோற்று நாள் கழித்து அவர் லட்சியம் பெரு வெற்றி பெற்றது. அவர் அன்னையை 1935, 1936, 1937 தரிசித்தவர். 1947 அவர் லட்சியம் வெற்றி பெற்று 3 ஆண்டுகள் வரை மிகுந்த செல்வாக்கோடு இருந்தார். வாழ்க்கை விழித்துக் கொண்டு அவருக்கு உள்ளதை கொடுத்து தரை மட்டமாக்கியது. அவர் விழுந்த நிலையிலும் லட்சியத்தை கைவிடவில்லை. 1960 எதிரியே அவரை பாராட்டி பழைய நிலைக்கு அவரை உயர்த்த சம்மதம் தெரிவித்த பொழுது அந்த அதிர்ஷ்டம் வேறொருவருக்கு போய்விட்டது. ஊரே எதிரி ஆயிற்று. ஊருடன் ஒத்துப்போக லட்சுமிவாதி முனைந்து பிரபலமடைந்தார். வெற்றி எதிரிக்கு போய்விட்டது. வாழ்க்கை மெதுவாக விழித்தது. மகன் மூலம் அவருக்கு அவருடைய குணக்குறைகளை உணர்த்த ஆரம்பித்த பொழுது 40 ஆண்டாக அவர் கட்டிய பிரபலம் என்ற கோபுரம் விரிசல் விட்டது. தரைமட்டம் ஆகியது. ஊரை விட்டே வெளியேறினார். பின் உயிரையும் மாய்த்துக் கொண்டார். அன்னையை அவர் ஒரு காலத்தில் செய்த தரிசனம் அவரை கோபுரமாக உயர்த்தியது. ஊருடன் ஒத்துப்போக முயன்ற பொழுது தரையில் தள்ளப்பட்டு குழிபறிக்கப்பட்டு புதைக்கப்பட்டார். இது வாழ்வில் நாள் கடந்து தவறாமல் பலிக்கும். அன்னை அதிர்ஷ்டமாக பலிப்பது அன்றே பலன் தரும்னு அப்பா எழுதியிருக்கார். பழமொழிகளை நாம் இன்று ஏற்காமல் இருக்கலாம், ஏற்பவரும் பின்பற்றாமல் இருக்கலாம். ஆனால் அவை எப்படி உற்பத்தியாகி உலகில் உயிருடன் பன்னெடுங்காலம் உலவி வருகின்றன என்பது சிந்தனைக்குரியது. இச்சொற்பொழிவில் அக்கருத்து முக்கியமாக இடம்பெறவில்லை என்றாலும் குறிப்பாக ஓரிரு அடிப்படைகளை கூறலாம். ஒரு சொல், அதுவும் முதல் சொல்லை குழந்தை பேசும் முன் அந்த சொல் அதன் காதில் ஆயிரக்கணக்காக விழுகிறது. பழமொழி சமூகத்தின் சிந்தனை எழுப்பும் முதல் சொல். அநேகமாக இன்று நாம் பழமொழி என்பது ஆரம்பத்தில் மக்கள் பழமொழி என உருவாக்கியதே ஆகும். பழமொழி உருவம் மாறி புதுமொழி ஆவதில்லை. பழமொழி பழைய மொழியாகவே நடமாடுகிறது. யானை வாயில் போன கருத்து என்றால் மனிதன் அந்த நிகழ்ச்சியை கண்டுள்ளான் என நாம் அறிகிறோம். அத்துடன் கட்டிய சுவர் இடிந்து விழுந்தால் மீண்டும் கட்டுகிறோம். பொருள் தொலைந்து விட்டால் தேடி கண்டுபிடிக்கிறோம். நாம் தவறாக நடந்து அண்ணனுக்கு கோபம் வந்தால் நடத்தையை மாற்றி கோபத்தை அழிக்க முயல்கிறோம். இதுபோல் ஏராளமான காரியங்கள் நாம் செய்ய முயன்று பல வெற்றியாகவும் பல தோல்வியாகவும் முடிகின்றன. யானை வாயில் போன கரும்பு என்பது சுயநலம் எடுத்துக்கொண்ட பொருள் திரும்பி வராது என்பது நெடுநாளைய அனுபவம். பன்னெடுங்கால அனுபவம் வழக்காக மாறி பழமொழி என வழங்குகிறது. போனது வராது. ஹெலனை ட்ராய் அரசன் தூக்கி போனான். 10 ஆண்டு கழித்து அவனை தோற்கடித்து ஹெலனை மீட்டனர். ஹெலன் இருந்ததால் அவளை மீட்க முடிந்தது. கரும்பு என்பது யானை வாயின் மூலம் உள்ளே போனால் ஜீரணம் ஆகிவிடும். எப்படி வர முடியும்? அன்னை எப்படி செயல்படுவார்? உலக சக்திகள் அன்னைக்கு கட்டுப்படும், அதனால் காரியம் நடக்கும் எழுதுகிறார். 30 ஆண்டு முன் திருடன் கையில் போன புத்தகத்தை அவனே வீடு தேடி வந்து திரும்பி கொடுத்தான். அது சிந்தசிஸ் ஆஃப் யோகா. ஏமாற்றுவதில் கை தேர்ந்த மார்வாடி தனக்கு சாதகமாக கான்ட்ராக்ட் எழுதியதால் அன்பர் கான்ட்ராக்டை ஏற்கவில்லை. அன்னையே நேரில் தலையிட்டு முழு சொத்தையும் அன்பர் கேட்காமலேயே வாங்கி கொடுத்தார். அதாவது முடிந்து போன விஷயம் என்பது எப்படி அன்னையினர்களால் நடக்கிறதுங்கிறதுக்காக அப்பா எழுதியிருக்கார். முதலமைச்சரே எதிரியாகி எடுத்துக்கொண்டு போன ஸ்தாபனம் நிலைமை மாறி கோர்ட் மூலம் அன்பருக்கு வந்தது. பழமொழிகளுக்கு வலிமை உண்டு. அதுவும் அச்சொல் எழுந்த அதே சந்தர்ப்பங்களால் முழு வலிமை உண்டு. ஆனால் அன்னையின் வலிமை அடுத்த உயர்ந்த கட்டத்திற்கு உரியது என்பதால் அன்பர் வாழ்வில் பழமொழி பலிக்காதுன்னு எழுதியிருக்கார். கிட்டாதாயின் வெட்டன மர என்ற மொழி பழமொழி மனக்கிளத்தை விளக்கக்கூடிய உபாயம். இப்பழமொழி அன்னையிடம் எதிராக செயல்படும். கிட்டாத பொருளை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் இருமடங்காக பலிக்கும். மனிதன் அல்ப குணத்தாலோ சந்தர்ப்பத்தாலோ கிட்டாத பொருள்கள் அன்னையருளால் நாள் கடந்து கிடைக்கும் பொழுது அபரிமிதமாக அளவு கடந்து கிடைக்கும். வாழ்விலேயே நாம் மறந்தால் வாழ்வு முனைந்து தரும் என்ற அனுபவம் அனைவருக்கும் உண்டு. இல்லை என்று நான் மறந்த பின் என்னை தேடி அது வந்தது என்பது பொது. எவர் ஆர்வமாக ஆத்திரமாக மறுத்தாரோ அவரே ஆர்வமாக தேடி வந்து கொடுப்பார் என்பதும் சிலர் விஷயத்தில் அனுபவம். மேலும் இல்லை என்ற பொருள் வரும்பொழுது பெரியதாக வரும். சர்க்கரை ஆலையில் பாவு கிடைக்காதவர் சில ஆண்டு கழித்து அதே சர்க்கரை ஆலையை வாங்கினார். நாள் செய்யாததை நல்லவர் செய்வார் என்பது பழமொழி. எந்த நல்லவரும் செய்ய முடியும் என நினைக்கவும் முடியாததை அன்னை செய்வார் என்பதற்கு அன்பர் பிரார்த்தனைகள் அனைத்தும் உதாரணம். எவரும் எஸ்எல்சி பாஸ் செய்யாத வீட்டில் அன்னை அருளால் பையன் பட்டம் பெற்றான். எந்த நல்ல உள்ளமும் நினைத்தும் பார்க்க முடியாத உயர்ந்த செயல் உன்னதமாக அன்பர் வாழ்வில் நிறைவேறியது. ஒரு 20 பழமொழிகளை ஊன்றி படித்தால் நம்மால் எதுவும் முடியாது. உள்ளதை காப்பாற்றுவதே பெரிது. சும்மா இருப்போம். அப்பன் பாட்டன் வாழ்ந்தது போல் வாழ்ந்தால் போதும் என்று ஊர்ஜிதமாக தோன்றும். அப்பா இங்கு ஒரு 16 பழமொழிகளை கொடுத்திருக்கின்றார். அதை பார்த்துவிட்டு வேறு சில பழமொழிகளையும் நாம் பார்க்கலாம். முதலில், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. வாழ்க்கையில் முன்னேறியவுடன் இது போதும் என்று முதலில் தோன்றும். குறைந்தபட்சம் மேலும் ஒரு படி முன்னேற முயல வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற முடியாது என்பது உண்மை. வாய்ப்பு முன்னேற்ற வாய்ப்பால் நிறைந்துள்ளது என்பதும் உண்மை. அனைவரும் முன்னேற விரும்புகின்றனர். ஆனால் ஒரு சிலரே முன்னேறுகின்றனர். ஒருபடி முன்னேறியவுடன் போதும் என்பவரே பெரும்பான்மையினர். தொடர்ந்த முன்னேற்றத்தை நாடுபவர் அரிது. இவை நாம் அறிந்த உண்மைகள். இவற்றின் உட்கருத்து என்ன? முன்னேற்றம் எனில் அயராத உழைப்பு தேவை. மனிதன் உயர்ந்ததற்கு ஆசைப்பட்டாலும் உழைக்க தயங்குகிறான். எனவே ஒருபடி உயர்ந்தவுடன் போதும் போதும், பேராசைப்படக்கூடாது என்று நிறுத்திக் கொள்கிறான். உழைக்க தயார் இல்லாத சோம்பேறி உயர்ந்த லட்சியத்தை சாக்காக காட்டி தன் முன்னேற்றத்தை தடை செய்து கொள்கின்றான். தன் சொத்தையெல்லாம் ரிஸ்க் செய்து வெற்றி பெற்றவர். போதுமான செல்வம் பெற்ற பின் ரிஸ்க் எடுப்பதை நிறுத்திவிடுகிறார். நாட்டில் 6வது பணக்காரர் 100 வருஷங்களாக செல்வர் குடும்பத்தை சேர்ந்தவர். 70ஆம் வயதில் இளம் பிள்ளை போல் ரிஸ்க் எடுக்க முன் வருகிறார். சுமார் 3000 கோடிக்கு சொத்து உண்டு. அவர் மகனுக்கு 50 வயது. 70ஆம் வயதில் தகப்பனார் துள்ளும் சிறு வயதினர் போல் இருக்கும் பொழுது இவர் 50 வயதில் எதையும் நம்பாமல், எந்த ரிஸ்கும் எடுக்காமல், கட்டுப்பெட்டி போல எதுவும் வேண்டாம் என்ற மனநிலையில் இருக்கின்றார். திறமை உடையவருக்கும் முதலில் உள்ள ஆர்வம் முதல் வெற்றிக்கு பின் இருப்பதில்லை. செல்வம் அடைய ஆசைப்படுதல் வெறுக்கத்தக்கது என்றாகிறது. உள்ளுணர்வான நம்பிக்கைக்கும் நியாயமான தேவைக்கும் இடையே உள்ள பிணக்கு ஒருவரை பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளிவிடுகிறது என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதாவது, மனம் மிக அதிகமான சமூக அந்தஸ்தை கௌரவத்தை விரும்புகிறது. புதைந்துள்ள உள்ளுணர்வின் பாரம்பரியம் பணத்தை நாடுவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த உள்ளே உள்ள பிணக்கு முழுவதும் தெரியுமோ இல்லையோ, அதன் காரணமாக திறமையானவர்கள் கூட உபயோகமற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிணக்கை நாம் மனதளவில் தீர்த்துக் கொண்டால் மேலும் சாதிப்பதற்கு நம்முடைய எல்லா சக்திகளும் விடுதலையாகின்றன. அடிக்கடி நாம் அப்படிப்பட்ட பிணக்கு இருப்பதை அறியாமல் இருக்கின்றோம். ஒருவன் தன் சொந்த சுபிட்சத்திற்கு உழைப்பது என்பது ஒரு தேசபக்தியுள்ள தீவிர முயற்சியாகும். ஆக அன்னையின் கருத்து, கடின உழைப்பை கொடுத்து நேர்மையான வழியில் அளவில்லாமல் முன்னேறலாம் என்பதை வலியுறுத்துகின்றது. அடுத்தது, இருப்பதை விட்டு பறப்பதை நாடாதே. நிம்மதியான வாழ்வு வேண்டும் என்று பெரும்பாலோரின் எதிர்பார்ப்பு. அப்படி எதிர்பார்ப்பவர்களில் எவர் வாழ்வும் தொடர்ந்து முன்னேற்றம் பெறாது. தொடர்ந்த முன்னேற்றம் உள்ள வாழ்வில் நிம்மதி இருக்காது. இருக்கும் நிரந்தரமான நிலையை விட்டு உயர முன்னேறுபவர்களுக்கே தொடர்ந்த முன்னேற்றம் இருக்கும். நிம்மதியான வாழ்வு என நம்மவர் கூறுவது ஜீவனற்ற வாழ்வாகும். அதாவது, வம்பு தும்புக்கு போகாமல், அதிக ஆசைப்பட்டு இருப்பதை அழிக்காமல் நிம்மதியாக இருக்கணும் என்பதையே மனிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது சரி. அதனுள் இருப்பதை விட்டு பறப்பதை நாடாதே என்ற கருத்து உள்ளது. அந்த கருத்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடை. நாடு அந்நிய ஆட்சியில் வறுமையில் இருந்தது. அப்பொழுது இருப்பதை காப்பாற்றுவது கஷ்டம். கடை இருந்தால் தொடர்ந்து வியாபாரமாகும் என்று கூற முடியாது. நிலம் 1 வருஷம் மகசூல் இல்லை என்றால் கடன் ஆகும். கடன் வந்தால் சொத்து போகும். வேலை என்பது அரிபொருள். இருக்கும் வேலையை விடுவது என்பது நினைக்க முடியாத காலம். இந்த ஒருவேளை கஞ்சியே கடைசி வரை கிடைத்தால் போதும் என்ற காலம் அது. இதற்கு எதிரான நிலையை பார்க்கின்றோம். நல்ல வேலையை விட்டுவிட்டு திவாலானவர்கள் சங்கம் என்பது எல்லா ஊர்களிலும் உண்டு. அவர்கள்தான் பிறருக்கு எச்சரிக்கை. வேலையை விட்டு தொழில் ஆரம்பித்தவர்களில் 1/10 வெற்றி பெறுகிறார். இதுவே வாழ்க்கை என்பதால் பொதுவான அபிப்பிராயம் இருப்பதை காக்க முனைகிறது. ஆனால் முன்னேற்றம் வேண்டும் என்பவர்கள் அன்னை பக்தர்களாக இருந்தால் இருப்பதை இட்டால்தான் கிடைக்கும் என்றாகிறது. அடுத்தது, ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும். ஒருவர் சொத்தை அடுத்தவர் கொள்ளையடித்துக் கொண்டு போக பொய் கேஸ் போட்டால் சமூகத்திலும் நாலு பேர் மனதிலும் கோர்ட்டின் கணிப்பிலும் பணக்காரன் செய்வது சரி என்று பேசும் மனப்பான்மை மிகும். அதற்கு சட்டமும் ஆதரவு தரும். அதற்குரிய வாதம் எழும். நியாயம் நிலைக்காது. சமூகத்தின் நியாயமான அநியாயம் வெற்றி பெறும். இதுவே நடைமுறை. இந்த நடைமுறையை அறிந்ததாலேயே ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்றார்கள். அவர்கள் கூற்று அப்பட்டமான உண்மையாகும். அந்த இடத்திலும் அன்னை பக்தருக்கு அவர் பக்கம் சத்தியம் இருந்தால் ஊருடன் பகைக்கினும் ஊர்தான் வேருடன் கெடும் என்ற அளவில் காரியம் நடக்கும் என்று அப்பா மனித சுபாவத்தில் எழுதியிருக்கின்றார். அதாவது, சத்தியம் அன்னையிடம் தவறாது பலிக்கும். அன்னை பல இடங்களில் சமூகத்தை மீறி செயல்பட்டிருக்கின்றார்கள். அந்த நிர்பந்தம் இல்லாத இடத்து அன்னை சமூகத்தை மீறி செயல்படுவதில்லை. இந்த ஊருடன் பகைக்கும் வேருடன் கெடுங்கிறதுக்கு வந்து ஒரு அன்பரின் அனுபவம் கூட அப்பா வந்து அருளோ வீதியில கொடுத்துருக்கார். அதாவது, அந்த அன்பர் அன்னையை ஏற்றுக்கொண்டதால் பொங்காளி இனி எடுக்க போவதில்லை, அதாவது பொங்கல் விழா எடுக்க போவதில்லை என தீர்மானித்த அதே கணம் அவர் என்ன நினைத்தாராம், எனக்கு இதை விடுவது கடினமில்லை, எத்தனை பேர் கேட்பார்கள், என்ன பதில் கூறுவது என திகைத்து தடுமாறிய பின்னர், ஏன் நான் தடுமாற வேண்டும், அன்னையிடம் இதையும் கூறிவிட்டு பேசாமல் இருக்கிறேன் என்றிருந்தாராம். அந்த பொங்காளி விழா எடுக்கவில்லை. அடுத்த நாள் ஆபீஸில் அதே பேச்சுதான். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆபீஸிலோ உறவிலோ என்னை எவரும் பொங்காளி எடுத்தாயா, ஏன் எடுக்கவில்லை என்று ஒருவர் கூட கேட்கவில்லை. ஆபீஸ் முழுக்க அதே பேசி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அன்பரை பார்த்து, நீ ஏன் இந்த பொங்காளி விழா எடுக்கவில்லை என்று அவரை யாருமே கேட்கவில்லை. மறுநாள் ஒருவர் இந்த அன்பரிடம் வந்து, உங்களை எல்லாம் பொங்காளியை பற்றி கேட்கவே கூடாது என்ற தெளிவு எங்கள் அனைவருக்கும் உண்டு என்று சொன்னபோதுதான் நான் அன்னையிடம் கூறியதும் அதன் மூலம் அவர் செயல்பட்டதையும் உணர்ந்தேன், உணர்வு மகிழ்வாயிற்று என்பது அந்த அன்னை அன்பரின் அனுபவம். இதில் இன்னொரு பழமொழியும் நாம் சேர்த்துக் கொள்ளலாம். இது சிறிய விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயத்தின் கரு வந்து சிறிய விஷயம் அல்ல. உளவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது என்று சொல்வார்கள். அதை மாற்றி அன்னை ஊர்வாயை மூடி இந்த அன்பரை யாருமே கேள்வியை எழுப்பாதவாறு செயல்பட்டிருக்கிறார். இதில் நாம் அன்னையை அறிந்து செயல்படுவதுதான் விஷயம். அடுத்து, கிட்டாதாயின் வெட்டன மர. இந்த பழமொழியை பார்த்தால், சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற நரிக்கதை நமக்கு ஞாபகத்திற்கு வரும். அதாவது, கிடைத்ததை வைத்துக் கொண்டு திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி உணர்த்துகின்றது. ஆனால் அன்னை இடத்தில் பார்த்தோமானால் இதில் அன்னையின் கருத்து எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தால் இதில் நம் பங்கு முயற்சி என்பது இல்லாதது தெரியும். ஆனால் முயற்சி எடுத்தால் நம்முடைய முயற்சி முடியும் இடத்தில், அதாவது நம் பங்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலையில் அன்னை அதை முடித்துக் கொடுப்பார் என்று அப்பா அவர்கள் எழுதியதை நாம் படித்திருக்கின்றோம். நாம் கேட்பது மட்டுமல்ல, நாம் கேட்க மறந்ததையும் வெளிப்படுத்தாத நம் மனதில் உள்ள தேவைகளையும் அன்னை பூர்த்தி செய்கின்றார். அப்படி இருக்க சித்தாதாயின் வெட்டன மர என்ற பழமொழி அன்னை அன்பர்களை கட்டுப்படுத்தாது. அடுத்தது, கொண்டவள் சரியில்லை எனில் கூறாமல் சந்நியாசம் கொள். அதாவது மனைவி சரியில்லை என்றால் வாழ்க்கையை விட்டே விலகி போக வேண்டும் அல்லது போராட்டத்துடன் வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இந்த பழமொழி சொல்கின்றது. இது அருளோகியத்துல அப்பா வந்து இதுக்கு ரொம்ப அருமையான ஒரு உதாரணத்தை கொடுத்திருக்கார். ஒரு இளைஞனுக்கு புதிய தொழிலும் மரியாதையும் வருமானமும் வந்ததாம். சில ஆண்டுகளில் தொடர்ந்து நன்மைகள் அந்த இளைஞருக்கு ஏற்பட்டது. மீண்டும் அவருடைய தொழில் மாறியது. அப்பொழுதும் உபரியாக இவருக்கு வருமானம் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத ஆபத்துகள் வந்த பொழுது அன்னையை அழைத்ததால் அவையும் விலகின. ஆனால் மனைவியின் தொந்தரவு மட்டும் மாறவில்லை. எப்பொழுதும் மனைவி தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். இவர் எண்ணி பார்க்கையில் தன் தகப்பனாரின் வாழ்வு போன்று தனக்கும் அமைந்து விட்டதே என்ற கவலை இவருக்கு வந்துவிட்டது. அதற்கும் ஆதியாக தன்னுடைய பாட்டனார், அதாவது தாத்தா, அவருடைய வாழ்வும் இது போன்றே இருந்தது இவருக்கு நினைவுக்கு வருகின்றது. ஆக தொடர்ந்து வாழையடி வாழையாக இப்படித்தான் வாழ்க்கை இருக்கும் போல் இருக்கிறது என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கையில் ஆண்டுகள் ஓடிக்கொண்டே இருந்தன. இவருடைய வாழ்க்கையில் எல்லா அரங்கங்களிலும் முன்னேற்றம், திருப்தி, சிறப்பு. ஆனால் மனைவியோடு வாழ்வது என்பது இவருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது. அன்னையை மனதில் ஏற்றுக்கொண்டவர் வாழ்க்கையில் அன்னையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர் அறியவில்லை. தொழிலில் ஏற்றுக்கொண்டதால் வாழ்வில் ஏற்றுக்கொண்டதாக இவர் நினைத்துக் கொண்டு இருந்தார். வீடு சுத்தமில்லை, சுத்தம் செய்ய தொடங்கினார். அதன் பலன் தொழிலில் தெரிந்தது. அன்னை ஸ்ரீ அரவிந்தர் படங்களை துடைத்தார். மனைவிக்கு இதில் எல்லாம் நாட்டம் இல்லை. ஏன் இதை செய்ய வேண்டும், இதெல்லாம் அவசியமில்லை என்று வம்பு செய்தாள். தினமும் வீட்டை சுத்தம் செய்ததால் பெரிய அந்தஸ்திற்கு உரிய ஒரு பதவி தம்மை நாடி வந்ததை இந்த இளைஞர் கண்டார். மேலும் வீட்டை சுத்தம் செய்து அழுக்கு துணிகளை தவறாமல் துவைக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில்தான் வீட்டிலும் அன்னையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்வதை இவர் அறிந்தார். அப்பொழுது மனைவி தானே சுத்தம் செய்ய சம்மதித்தாள். சுத்தம் செய்தாள். அவள் மனம் தெளிவு பெற்றது. சுத்தம் செய்வதே சுகம் என அறிந்தாள். கணவனை செய்ய வேண்டாம் என்று சொல்லியதை தானே இந்த மனைவி செய்ய ஆரம்பித்து விட்டாள். அதற்கு பின் மனசு மிகவும் சந்தோஷமாக இருப்பதை அறிந்தாள். மேலும் தான் ஏதாவது செய்ய முடியுமா என அறிய விரும்பினாள். பிரார்த்தனை செய்வது நல்லது என்பதால் அதை ஏற்றுக்கொண்டாள். பிரார்த்தனை பலித்தது. மனதில் இருந்த குறைகளை எல்லாம் பிரார்த்தனையால் விளக்க முயன்றாள். கணவனுக்காக ஏதாவது செய்ய பிரியப்பட்டாள். இடைவிடாத பிரார்த்தனையை மேற்கொண்டாள். அது இதமாக அமைந்ததை உணர்ந்தாள். அரை மணி நேரம் அன்னை ரூமில் இருப்பது சிரமமான எனக்கு 5 நாட்கள் அங்கே இருக்க முடிந்தது என்றாள். இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் கணவனால் நம்ப முடியாத ஒன்றாகிவிட்டது. மனைவியோடு வாழ்வது சிம்ம சொப்பனம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் மனைவி இவரோடு ஒத்துழைப்பது ஆச்சரியமாக இருந்தது, நம்ப முடியாததாக இருந்தது. மனைவி முதலில் அன்னை ஏற்றுக்கொண்டால், பின் நல்ல சிறு மாதர்களை கண்ட பிறகு அவளுக்கு தியான மையத்திற்கும் போக வேண்டும் என்று தோன்றியது. தியான மையத்திற்கு போக ஆரம்பித்தாள். அன்னையின் படம் வீட்டுக்கு வந்தது. உரிமையில் இருந்த சில பிரச்சனைகள் ஒரு வகையாக அடங்கி அவர்களது உடமையெல்லாம் அவர்களின் கைக்கு வர ஆரம்பித்தது. அந்த மனைவிக்கு மேலும் அன்னையிடம் நம்பிக்கை வர ஆரம்பித்தது. இந்த இளைஞருக்கு சிம்மசுப்பரமாக தெரிந்த இந்த மனைவி அன்னை பக்தராகி வாழ்க்கையில் இவருக்கு உறுதுணையாக இருக்க தொடங்கினாள். ஆக இந்த பழமொழியானது, கொண்டவள் சரியில்லை எனில் கூறாமல் சந்நியாசம் கொள் என்பதை மாற்றி அன்னை மூலம் நாம் தனக்கு உறுதுணையாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை இது காட்டுகின்றது. அடுத்தது, மாமியாரை மெச்சிய மருமகளும் இல்லை, மருமகளை மெச்சிய மாமியாரும் இல்லை. அதாவது, மாமியாரும் மருமகளும் எதிரிகள். எதிரிகள் எங்கும் உற்பத்தி ஆனபடியே இருக்கின்றார்கள். முதலாளியும் தொழிலாளியும் ஒத்துழைத்தால் கம்பெனி உயரும். அதே போல மாமியாரும் மருமகளும் குடும்பத்தை கருதினால் சுமூகம் வளர்ந்து லட்சியம் யதார்த்த நிலையில் எழுந்து அதனுடன் இணைகிறது என்று அப்பா எழுந்தார். மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்தினால் மாமியாருக்கு கொடுமை என்பது யதார்த்தம். குடும்பத்தின் நல்ல பெயர் லட்சியம். லட்சியம் மறைந்து யதார்த்தம் நிலைக்கின்றது. எப்படி இவற்றை இணைப்பது? கொடுமைக்கு ஆளான மாமியார் செய்யக்கூடியது என்ன? மருமகள் தன்னை எதிரியாக கருதுகிறாள். ஆனால் மருமகளுடைய ஆன்மா தனக்கு எதிரி இல்லை. தன்னை ஆன்மாவில் நிறுத்தி மருமகளுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொண்டால் மனதிற்கு பிணக்கான அம்சங்கள் ஆன்மாவுக்கு சுமூகமாகும், ஒருங்கிணையும். தன்னை ஆன்மாவில் நிறுத்த மாமியாருக்கு ஒரு எண்ணம் மனதில் தோன்றினால் அதை பேசுவதற்கு பதிலாக தன் ஆன்மாவிடம் அதை சொல்லி ஆன்மாவை பேச சொன்னால் ஆன்மா மருமகளின் ஆன்மாவிடம் பேசும். பிணக்கொழியும் லட்சியம் யதார்த்தமாகும். அமர தீபத்துல வந்து ஒரு உதாரணம் கொடுத்திருக்காரு அப்பா. அதாவது, மாமியார் மருமகளும் எப்படி இருந்தால் அந்த சுமூகம் இருக்கும், அன்னையை வணங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறத பத்தி ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதாவது, அடக்கமான மருமகள் வந்து அன்னையை பத்தி தெரிந்து கொண்டவள். அந்த பெண் புதுவையிலேயே இருக்கின்றாள். புதுவையிலேயே இருப்பதால் அவளுக்கு தினமும் அங்கு அன்னையை சந்திக்கும் சமாதிக்கு போடக்கூடிய பாக்கியம் அவளுக்கு உண்டு. ஆனால் பரம்பரையான பழக்கம் உள்ள மாமியார் என்ன சொல்வாரோ, வாரம் ஒரு முறை போவதற்கே தொடை சொல்லாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம். தினமும் போனால் போகாதே என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? லட்சியம் என்ன செய்யும் என்று இந்த மருமகள் நினைத்துக் கொண்டிருந்தாள். வெளியூரிலிருந்து வரும் அன்பர்கள் எல்லாம், உங்களுக்கு என்ன இங்கேயே இருக்கின்றீர்கள், நீங்கள் எல்லாம் பாண்டியில் இருப்பவர்கள் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள் என்றார்கள். அந்த வகையில் நீயும் பாக்கியசாலி என்று சொன்னார்கள். அதில் ஒரு அன்பரிடம் இந்த மருமகள் தன் மனதில் இருப்பதை வெளியிட்டாள். அப்போது அந்த அன்பர், சமர்ப்பணம் செய்தால் பலன் தெரியும் என்று இந்த மருமகளுக்கு ஆலோசனை கூறினார். அப்ப இந்த பெண்ணுக்கு அந்த ஆசிரம நினைவு வரும்பொழுதெல்லாம் அன்னையை நினைக்க ஆரம்பித்தார். அடுத்த நாள் காலை வேலை முடிந்த பின் மாமியார் மருமகளை நோக்கி, நீ அன்னை தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் காலை நேரத்திலேயே போய்விட்டு வந்துவிடு, தினமும் நீ அதையே பழக்கமாக வைத்துக் கொள்ளேன் என்றார். சமர்ப்பணம் செய்ய ஆரம்பித்து 24 மணி நேரம் முடியவில்லை. இந்த பெண்ணின் கருத்தை மாமியார் ஏற்றுக்கொண்டார். அதாவது இந்த பிணக்கு வருவதற்கு என்ன காரணம்னு அப்பா மனித சுபாவத்தில் ரொம்ப அழகா எழுதியிருக்கார். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, இரு மனம் உடையவள் மாமியார் கொடுமைக்கு ஆளானாள். அப்ப மாமியார் கொடுமைக்கு ஆளானால் அவள் மாமியார் ஆகும் பொழுது மருமகள் கொடுமைக்கு ஆளாவாள். அதாவது ரெண்டு சமயங்களிலும் கஷ்டப்படுவதே அவள் பங்கு. மனம் என்பது ஒரு மனமானால் இரு நிலையிலும் கஷ்டம் தொடாதுன்னு இருக்க. அதாவது இரு நிலையிலும் அதிகாரம் இவள் கையிலேயே இருக்கும். அதாவது உனக்கு ஒரு சட்டம், அடுத்தவருக்கு ஒரு நீதி என்ற மனம் இருந்தால் அதை ஒன்றாக்குவது நல்லதுன்னு. தனக்கொண்டு அடுத்தவங்களுக்கு ஒன்று ரெண்டு மனம் இருப்பதை ஒரு மனமாக்கிக் கொண்டால், தனக்கு ஒரு நீதி அடுத்தவருக்கு ஒரு நீதி இல்லாம இருந்தால் அதை ஒன்றாக்கிக் கொண்டால் இந்த பிரச்சனை வராதுன்னு எழுதிட்டார். மாமியார் மருமகள் சண்டை என்பது தொன்றுதொற்று நடந்து வருவதுதான். ஆனால் ஒரு மாமியார் மருமகளை தன் மகளாக பாவித்து வருகிறாள் என்று நாம் கேள்விப்பட்டால் நிச்சயம் அவர்கள் அன்னையை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என்று அர்த்தம்னு அப்ப ஆன்மீக எழுதியிருக்கார். ஆக மாமியாரும் மருமகளும் அன்னை ஏற்றுக்கொண்ட வீட்டில் இந்த பழமொழிக்கு இடமே இல்லை என்று. அடுத்தது கரும்பு. ஞான வாயில கரும்பு போச்சுன்னா முடிந்து போன விஷயம், அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது உயிர் போய்விட்டது என்றால் மீண்டும் வர முடியாது என்பது போல, அது போன உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் அதற்கும் விதிவிலக்கு உண்டு. அன்னையிடத்தில் அதற்கும் விதிவிலக்கு உண்டு என்று அப்பா அருளோவியத்துல வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கார். பென்சிலின் பத்தி சொல்லியிருப்பார். பென்சிலின் என்பது ஒரு உயிரை காக்க வந்த மருந்து. சிலருக்கு அது ஒத்து வராது, அது அவர்களுக்கு உயிரை எடுக்க வந்த மருந்தாக அமைந்துவிடும். ஒத்து வராதவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு தவறி அந்த பென்சிலினை கொடுத்து விட்டால் அவர்கள் ஷாக் அடித்து இறந்து போவதும் உண்டு. அதுபோல ஒருவருக்கு மேல் நாட்டில் அந்த பரிசோதனை ஊசி போடுவார்கள், அதை போடாமல் பென்சிலினை கொடுத்து விட்டார்கள், அவர் அதற்கு பலியானார், இதயம் நின்று விட்டது. ஆனால் கொஞ்ச நாழிகை கழித்து அவருக்கு உயிர் திரும்பும் அறிகுறிகள் ஏற்பட்டன. அவர் உயிர் பிழைத்தார். இதயம் நின்று அவருக்கு மீண்டும் உயிர் வந்தது. அதுக்கு என்ன காரணம்னு அப்பா எழுதியிருக்கார். அதாவது அவர் அந்த போராட்டப்படும் போது, உயிர் பிரிகின்ற அந்த ஒரு போராட்டத்தின் போது அவர் ஒரு பெரிய சக்தியை கண்டாராம். இத்தனைக்கும் இவர் பெரிய யோகம் செய்தவர் இல்லை, ஆனால் அந்த சக்தியை அவர் கண்டார். அந்த சக்தி தான் அன்னை சக்தி. இந்த அன்னை சக்தியானது அன்னையை அறியாதவர்களுக்கும் அருள் செய்யக்கூடியது. அந்த அன்னை சக்தி அவருள் செயல்பட ஆரம்பித்தது. அது போன உயிரை மீண்டும் கொண்டு வந்தது. இதில் அவருடைய பங்கு என்ன என்று பார்த்தால், அவருக்கு உள்ள அந்த நம்பிக்கை, அதாவது நான் சாக மாட்டேன் என்ற ஒரு உறுதி, அது அவர் உயிரை மீட்டு கொண்டு வந்தது. நம்முடைய நம்பிக்கை அன்னையின் மேல் இருந்தால் போனது திரும்ப வரும் என்பதும், இல்லாத சட்டமாக இருந்தாலும் அன்னை புதிதாக சட்டம் போட்டு நமக்கு கிடைக்க செய்வார் என்றும் நம் அப்பா எழுதிய புத்தகங்களில் படித்திருக்கின்றோம். அன்னை மீது முழு நம்பிக்கை இருந்தால் யானை வாலி போன கரும்பு கூட திரும்பி வரும். நாம் பயப்பட தேவையில்லை என்பதையே இந்த பழமொழியை வைத்து மாற்றிக்கொள்ளலாம். யானைக்கும் அடி சறுக்கும், நாம் எவ்வளவுதான் உயிரே போனாலும் அடிமட்டம் நிலையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. யானைக்கும் அடி சறுக்கும், இது உண்மை. ஏனெனில் எவருமே தவறு செய்யாமல் இருப்பதில்லை. எப்பேற்பட்டவரும் எங்காவது ஒரு இடத்தில் தவறிழைத்து விட்டால் அது சரிக்கி விடுகின்றது. ஆனால் அப்பா என்ன எழுதியிருக்கிறார் என்றால், ஆன்மா மேலே வரும்போது வாழ்க்கை தோல்வி அடைவதில்லைன்னு எழுதியிருக்கார். ஏனெல்லாம் ஆன்மாவுக்கு எப்போதுமே தோல்வி இல்லை. அன்னை வாழ்வுக்கு பொது அம்சங்கள் பொதுவாக உண்டு. அன்னை வாழ்வுக்கு சிறப்பான அம்சங்கள் குறிப்பாக உண்டு. அது என்னவென்று பார்த்தால், நிலையாக நாம் பெற்றது நம்மிடம் நிலையாக இருக்கும். கவனித்தால் அதிக பலனை கொடுக்கும். நமக்கு கவனம் இல்லாவிட்டாலும் பெரும்பாலும் சூழல் நம்மை பாதுகாத்துவிடும். எளிதில் நல்ல முறையில் மாறக்கூடியது. எவரும், அதாவது எதிரி உள்பட நமக்கு சாதகமாக மாறலாம். நாம் எவ்வளவு உயரே போனாலும் அங்கும் நமக்கு ஆதரவு உண்டு. நித்தியமானது, நேற்றிருந்த அதுவும் இல்லை என மறையாது. சத்தியத்தால் ஆளப்படுவது இங்கு பொய்க்கு வருவில்லை. ஒரு முறை பெற்றது ஆயுள் முழுவதும் பலன் தரும். முன் தலைமுறைகளுக்கும் பின் தலைமுறைகளுக்கும் பலன் உண்டு. வெகு சூட்சுமமானது, சூட்சும சக்திகள் வலிய உதவும். போன ஜென்ம பாவங்கள் அழிக்கும், முன்னோர் பாவங்களிலிருந்து விடுதலை தரும். யாரோ செய்த நல்லதற்கு நமக்கு பலன் வரும். நல்ல செயலுக்கு தவறாமல் நல்ல பலன் உண்டு. அன்னை வாழ்க்கையில் வந்தால் எந்த நிலையிலும் அடிசறுக்கும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அடுத்தது, எதற்கும் நேரம் உண்டு. எதற்கும் நேரம் வர வேண்டும் என்பது நம்முடைய மரபு. ஆனால் அன்னை இதை மாற்றி மனம் தயாரானால் நேரம் வரும் என்கிறார். நாமே நேரத்தை வரவழைக்கலாம் என்று சொல்கின்றார். நேரம் வர வேண்டும் என்பது இல்லை என்றால் என்ன? மனம் காலத்தில் ஏற்பட்டதால் காலத்திற்காக நாம், அதாவது மனம், காத்திருக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். எங்கள் குடும்பத்தில் அப்பா எழுதியிருப்பார், அதாவது சத்திய ஜீவியும் காலத்தையும் கடந்ததையும் கடந்த மூன்றாம் நிலையில் இருப்பதால் நேரத்தை அன்பர் வரவழைக்க முடியும் என்பதை தன்னை அறியாமல் பார்ட்னர் ஏற்பதால் கட்டடம் அவரை தேடி வருகிறது என்று எழுதியிருப்பார். மைத்துனர் அன்னையை அர்த்தமில்லாமல் ஏற்றவர் என்றாலும் அவர் வாழ்விலும் ஜாதகத்தில் இல்லாதவை நடந்துள்ளன. அப்படி என்றால் கர்மம் அவரை கட்டுப்படுத்தவில்லை. கர்மம் கட்டுப்படுத்தவில்லை எனில் காலமும் கட்டுப்படுத்தாது. நேரத்தை நாம் வரவழைக்கலாம் என்பதற்கு பல விளக்கங்கள் உள்ளன. நாம் மனமில்லை, ஆத்மா, அதுவும் வளரும் ஆன்மா என்பது. காலம் என்பது சத்புருஷனுடைய ஐந்து வெளிப்பாடுகளில் ஒன்று. காலத்தை கடக்கலாம் என்றால் இந்த வெளிப்பாடுகளில் ஒன்றிற்கு காலத்திற்கு முன் நாம் செல்கிறோம். அதை அன்னை சுப்ரீம் தத் என்கிறார். சிருஷ்டிக்கு முந்தைய நிலை அது. நாம் அங்கு போகிறோம் எனில் நம்மால் போக முடியுமா? வளரும் ஆன்மா அங்கு போக வல்லது. காலம் என்பது ஜீவியத்தின் பகுதி. அன்னையை நாம் ஏற்றுக்கொள்வதால் மாறுவது ஜீவியம். காலத்தின் மாற்றமே பெரிய காரியங்களை செய்யும் பொழுது காலத்தின் உற்பத்தி ஸ்தாபனமான ஜீவியம் மாறுவதால் உயர்வதால் இன்று வாழ்வில் இல்லாததை, வாழ்வு கொடுக்க முடியாததை அன்னையால் கொடுக்க முடிகிறது. அன்னை வாழ்வுக்கு இன்று இல்லாத திறமையை தம் ஜீவியத்தால் அளிக்கிறார். மனிதன் தன்னை தெய்வத்தில் பூர்த்தி செய்து கொள்ள விரும்புகிறான். தனக்காக மனிதன் தம்மை நாடி வருவதற்கு பதிலாக அன்னை அவனை தாம் நாடி செல்கிறார். அதற்குரிய நேரம் வரவில்லை போலும் என நாம் பல சமயங்களில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எதற்கும் நேரம் வரணும், அதுவரை காத்திருக்க வேண்டும் என்பது நாம் சொல்லிக் கொண்டிருப்பது. அன்னை நம் மனப்பாங்கை மாற்றிக்கொண்ட மாத்திரத்தில் அதற்குரிய நேரம் வந்துவிடும், அது நம் கையில் இருக்கிறது என்று சொல்கிறேன். அன்னையை அதிகமாக ஏற்றுக்கொள்ள முற்படும் பொழுது பல புதிய விஷயங்கள் உற்பத்தி ஆகின்றன. இதில் ஒரு அன்பரின் அனுபவத்தை பார்க்கலாம். அவர் சொல்கின்றார், ராகு காலம் யமகண்டம் இனி பார்ப்பதில்லை என முடிவு செய்தேன். அவை என்னை இப்பொழுது பாதிப்பதில்லை. அதில் ஒரு விசேஷத்தை கண்டேன். ஒரு காரியத்தை தொடரும் பொழுது அது அற்புதமாக மேலும் மேலும் விருத்தியாவது ஆச்சரியமாக இருந்தது. பலன் பெரியதாகவும் நம்ப முடியாததாகவும் இருந்தது. இது எப்படி என்று பல கோணத்திலும் யோசனை செய்த பொழுது இதை ஆரம்பித்த நேரம் ராகு காலம் என கண்டேன். ராகு காலம் பாதிக்காது என்பதை மட்டுமே நான் இதுவரை அறிவேன். ஆனால் ராகு காலத்தில் ஆரம்பித்தால் அது அளவு கடந்து பெருகுவதை நான் இதில் கண்டேன். எப்படி என்று புரியவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். லைஃப் டிவைனில் இந்த தத்துவம் வருகின்றது. அதாவது அறியாமை அறிவை விட பெரியது. அதன்படி ராகு காலம் சுபவேளையை விட அதிக பலன் தரும் என்று கொள்ளலாம். அறியாமை அறிவை விட உயர்ந்தது என்கிறார். அதே போல கெட்ட வேளை நல்ல வேளையை விட உயர்ந்தது எனலாம். நல்ல நேரம் என்பது கவர்னர் வரும் நேரம் போன்றது. கெட்ட நேரம் என்பது முதலாளியின் இருக்கும் நேரம். நல்ல நேரத்தில் ஒரு காரியத்தை செய்வதால் மட்டுமே அது பூர்த்தியாக முடியும் என்ற உண்மையையும், கெட்ட நேரத்தில் செய்தால் அந்த விஷயம் கெட்டு போகும் என்ற உண்மையையும் கண்டுகொண்ட முன்னோர்கள் ஒவ்வொரு நாளையும் மாளிகையையும் நட்சத்திரம் தி அமிர்த வேளை விஷ நேரம் என்று பாகுபாடு செய்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் சக்தி வாய்ந்தவை என்பது உண்மை. நான் நேரம் காலம் பார்க்காமல் வேலை செய்து பெரிய செல்வம் சம்பாதித்திருக்கிறேன், என்னை நேரம் என்ன செய்யும் என்பவர் தன் நினைவுக்கு எட்டியவரை தனக்கு முக்கியமான செயல்களை ஆரம்பித்த நாளையும் வேலையையும் குறித்து இன்று பழைய பஞ்சாங்கத்தில் பார்த்தால் அவை அவரை அறியாமல் நல்ல நேரமாக அமைந்திருக்கும். நல்ல நேரம் கிரக பலன் எல்லாம் தானே கூடி வருகிறது என்பார்கள். அதே போல் நான் தொட்டதெல்லாம் வீணாக போயிற்று, நானும் நேரம் காலம் பார்ப்பதில்லை என்பவரும் தன் பழைய செயல்களை ஆரம்பித்த நேரங்களை இப்பொழுது ஆராய்ந்து பார்த்தால் அவை கெட்ட நேரங்களாக இருக்கும். இந்த உண்மைக்கு ஒரு வரையறை உண்டு. இது நம் நாட்டிற்கு மட்டும் உண்மை. நாம் அனைவரும் இதை நம்புவதால் இதிலுள்ள இந்த வித்தான உண்மை வளர்ந்து பலம் பெற்றுள்ளது. அன்னையை நினைத்தவுடன் அந்த நேரம் நல்ல நேரமாக மாறிவிடுவதால் அன்னை பக்தர்களுக்கு நல்ல வேளை கெட்ட வேளை என்பது இல்லை. அவர்களுக்கும் மனதில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கை பலிக்கும். அதாவது இது கெட்ட நேரம், இது என்ன செய்யுமோ என்ற பயம் இருந்தால் பயத்திற்கு உண்டான பலன் கிடைக்கும். அன்னை காலத்தை கடந்தவர், அன்னையை ஏற்றுக்கொண்டவரை காலம் கட்டுப்படுத்தாது. காலத்தின் பழைய நிலைகள் அவரை கட்டுப்படுத்த முடியாது. ராகு காலம் யமகண்டம், நல்ல வேளை கெட்ட நேரம் என்பவற்றுக்கு பக்தர்களிடம் வேலையே இல்லை. அதை பார்த்து அதன்படி நடப்பேன் என்று பிடிவாதம் செய்தால் செய்யும் வேலையில் கோளாறு வரும். கெட்ட வேலையை கண்டு பயப்படுபவர்களை கெட்ட வேலை பாதிக்கும், அன்னை பக்தர்களை பாதிக்காது. நம்பிக்கை இல்லாவிட்டால், அதாவது அந்த நல்ல வேலை கெட்ட வேலை என்ற குணத்தை நம்பாவிட்டால் நிச்சயமாக பாதிப்பை கொடுக்காது. அதோடு கூட அன்னை மீதுள்ள நம்பிக்கை சாஸ்திரத்தின் மீதுள்ள நம்பிக்கையை விட அதிகமானால் கெட்ட வேளையும் நல்லது செய்யும். நாள் செய்வதை நல்லவர்களால் கூட செய்ய முடியாது என்று சொல்வார்கள். நல்லவர்கள் உலகில் குறைவு. ஒரு நல்லவரால் உலகிற்கு மழை அருளாக பெய்கிறது. அவர்களை விட நல்ல நாள் பலன் தரும் என்பது உண்மை. ஆனால் அன்னை நல்லதை மட்டும் செய்வார், அனைத்தையும் நமக்கு நல்லதை மட்டும் செய்ய சொல்வார். எவராலும் செய்ய முடியாத நல்லதை அன்னையை நினைத்து செய்யும் காரியங்கள் செய்யும். அன்னையை நினைப்பதால் நேரம் அமிர்தமாகிறது. அன்னை நினைவு நேரத்தின் தன்மையை நிர்ணயிக்கின்றது. அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் நல்ல வாழ்வின் நிர்ணயிக்கும் திறன் நேரத்திற்கு உட்பட அனைத்திற்கும் போய்விடும். அடுத்தது ஆடிப்பட்டம் தேடியில்லை. விதை விதைப்பதற்கு ஆடி மாதம்தான் சிறந்தது என்பது இந்த பழமொழியின் அர்த்தம். விதை விதைக்க தகுந்த நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் விதைத்தால் பயிர் பலன் தராது. ஆடி மாதத்தில் விதைத்தால் அப்பொழுதில் இருந்து கார்த்திகை வரை தொடர்ந்து மழை இருக்கும். அதனால் விதை முளைக்கும். அந்த முளைத்த பயிரை மழை தொடுவதால் பலன் தரும் என்பதை பல நூறு ஆண்டுகள் சோதனை செய்து விவசாயி கண்டுகொண்டான். அதனால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்றான். அது பொன்னான வாக்கியம். அதில் உள்ள உண்மை பெரியது. ஆனால் இன்று கிணற்றிலிருந்து 12 மாதமும் நீர் இறைக்க பம்பு செட் இருப்பதால் விவசாயி பட்டத்தை எதிர்பார்க்காமல் அறுவடை முடிந்தவுடன் விதைக்கின்றான். அதாவது ஆடிப்பட்டத சொல்ல அந்த பட்டத்தை ஆடி மாசம்தான் விதைக்கணுங்கிறது இல்லாம அறுவடை முடிந்தவுடன் விதை விதைக்கின்றான். காலம் மாறிவிட்டது, நிலைமையும் மாறிவிட்டது. பொன்னான சொல் இது. ஆனாலும் இன்று இதற்கு அர்த்தமில்லை. அடுத்தது ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். இந்த ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்ற பழமொழி ஏற்பட்டிருப்பது பெண்ணின் ஆற்றலை காட்டுகின்றது. இது அகந்தை உட்பட்டதாக இருந்தால் அழிவு திறனாகி வருகிறது. இன்று நாம் நகரப்புறங்களிலும் பெரும் நகரங்களிலும் சொல்ப வருமானம் உள்ள குடும்பங்களில் சிறப்பான குடும்பங்களை கண்டால் அங்கு பெண் பொறுப்பானவளாக இருப்பாள். பெரும் செல்வர் குடும்பங்களில் பங்களாக்களில் பலர் பேரும் புகழும் பெற்று வாழும் பொழுது ஒருவர் தரைமட்டமாக இருந்தால் அக்குடும்பத்தில் பெண் பொறுப்பற்றவராக இருப்பார். இதுவரை பெண் தன் அடிப்படை சுபாவத்தாலும் நல்ல குணத்தாலும் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் தருவதை மேற்சொன்ன பழமொழி கூறுகிறது. உலகில் ஆக்க வேலைகளை பெண்கள் திறம்பட செய்கிறார்கள். இந்த கருத்தை விளக்க அன்னை முஸ்லிம் நாடுகளில் உள்ள ஒரு பழமொழியை எடுத்துக்காட்டுகின்றார். பெண்களிடம் கொடுத்த பணம் போ என அந்த பழமொழி கூறுகின்றது. தமிழ்நாட்டில் ஆண்களிடம் கிடைத்த குழந்தையும் பெண்களிடம் கிடைத்த பணமும் உட்படாது என்பது வாக்கு. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்களுக்கு குழந்தையை வளர்க்க தெரியாது. பெண்கள் கையில் பணம் இருந்தால் அதை ஏமாற்றி மற்ற ஆண்கள் பணத்தை எடுத்துக் கொள்வார்கள் என்பதை குறிக்கின்றது. ஆனால் இப்பொழுது சில துறைகளில் பெண்களும் ஆண்களும் தமிழ்நாட்டில் ஏராளமாக சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றனர். இங்கு பல ஆண்கள் பணத்தை இழந்து விடுகிறார்கள். ஆனால் பெரும் பணம் சம்பாதித்த பெண்களில் பணத்தை இழந்தவர் என்பது மிக மிக குறைவு. பெண்களின் கைக்கு போன பணம் தொலைந்து போகும் என்பது இல்லை. பெண்கள் ஆண்களை விட பணத்தை காப்பாற்றுவார்கள் இல்லை. கடன் கேட்காமல் கேட்டது, பயிர் பார்க்காமல் கேட்டது. இது ஒரு பழமொழி. கொடுத்த கடனை கேட்காவிடில் பணம் கிடைக்காது, கேட்டால்தான் பணம் கிடைக்கும் அப்படிங்கறத இது இந்த பழமொழி வந்துச்சு. ஆனால் இந்த கருத்துக்கு மாறாக, எதுவானாலும் தானே நடக்கட்டும் என நாம் இருந்தால் அன்னை தாமே செயல்படுவார், அன்னை வழியில் செயல்படுவது மிகவும் அரிதாக இருக்கிறது. நாமே முனைந்து செயல்படுவது நம் வழிக்கு அன்னையை இழுப்பதாகும்னு எழுதி தரப்பா. இந்த கேட்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி அப்பா எழுதும் போது, ஃபர்ஸ்ட் கேட்கறத நிறுத்தணும். அதோடு மட்டுமல்ல, நாம கேட்டு வாங்குறோம் பாருங்க, அதை திருப்பி தரணும். வருபவர்களுக்கெல்லாம் எதையாவது கொடுக்கணும். அதை புரிந்து கொண்டு நாம் அடுத்தவர்களை கேட்பது என்பது அதிர்ஷ்டத்தை விளக்குவது என அறிய வேண்டும். கொடுப்பது அதிர்ஷ்டம்னு புரியணும். கேட்கிற மனப்பான்மை கொடுக்கும் மனப்பான்மையாக மாற்ற வேண்டும் எழுப்பார். நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் அதை மீறி அன்னை செயல்பட சிரமப்பட்டு நம் நிலைக்கு இறங்கி வந்து சாதிக்க வேண்டும். கொடுத்து கொண்டே இருந்தால் அன்னை நம்மை நாடி வர அன்னைக்கு சௌகரியம் எழுதிப்பார். கடனாக இருந்தால் கூட நாம் அந்த சைலன்ஸ்ல பத்தி எழுதியிருக்காரப்பா. அதாவது கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நிறுத்தினோம்னா, அதை அன்னைக்கு சரண் செய்தால், நாம் கேட்டு வரவேண்டியதை விட சுலபமாகவும் அதிகமாகவும் சுமூகமாகவும் விஷயம் நடப்பதை பார்க்கலாம் எதிர்ப்பார். ஆக கடன் கேட்காமல் கேட்டது அப்படிங்கிறது வந்து அன்னையிடத்தில் மாறாக, நம்ம கேட்காம அன்னை கிட்ட சொன்னோம்னா சுமூகமாக அந்த பணம் விரைவில் வந்துவிடும் என்பதை கருத்து உணர்த்துகின்றது. இப்பொழுது வேறு சில பழமொழிகளையும் பார்க்கலாம். 30 வருஷம் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 வருஷம் கெட்டவர்களும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. மேலை நாடுகள்ல செல்வர்களுடைய செல்வம் வந்து தொழில்களில் முதலீடு செய்யப்பட்ட பிறகு, நம்முடைய பழமொழிகள் உள்ள உண்மை பொய்த்து 30 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் 130 ஆண்டுகள் என்ற நிலையில் தொடர்ந்து அந்த தொழில் நிறுவனங்கள் ஆள் போல தழைத்து செல்வ நிலையையும் பன்மடங்காக பெருக்கி வளமாக வளர்ந்து கொண்டு வருகின்றன. அதற்கு மாறி வரும் அரசியல் நிலையும் புதிய சட்டங்களுமே காரணங்கள். அன்னையின் பக்தர்கள் எல்லா சட்டங்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்பது அந்த உண்மைகளுக்கும் எல்லாம் மேலான உண்மை. அன்னையின் பக்தர்களால் பெற்ற செல்வத்தை மீண்டும் அவர்களால் பெற முடியும். 90 வயதுள்ள ஒரு முதியவர் தம் வாழ்க்கையில் சந்தித்த செல்வத்தை இழந்தவர்களின் பட்டியலை புரட்டி பார்த்தால் இழந்தவர்கள் இழந்தவர்களாகவே இருப்பார்கள். 10,000ல் ஒருவர் உருண்டு புரண்டு இழந்த செல்வத்தை பெற்றவராக இருப்பார். முழு செல்வத்திற்கும் ஆபத்து வந்து ஆட்டம் கண்டு முழுதும் கவிழ்வதற்குள் எப்படியோ சமாளித்து கரை சேர்ந்த செல்வர்களும் உண்டு. ஆனால் எல்லாமே போய்விட்ட பிறகு அந்த புயலை கடந்து மலை போல் நின்ற செல்வம் எவரும் இல்லை. நிற்கும் பொழுது மலை, கரைந்து விட்டால் மண். இதுதான் செல்வ நிலை. கரைந்த மண்ணையும் கரையாத மலையாக்க வல்லது அன்னையின் அருள்னு எழுதியிருக்கார். அப்பா எல்லாம் திருமண்ணின் புத்தகத்துல இதை எழுதியிருக்கார். 1 கோடி ஆஸ்தியை இழந்த ஒரு அமெரிக்கர் தம்மை திவாலாக ரிஜிஸ்டர் செய்ய புறப்பட்டு கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவருடைய நண்பரான ஒரு அன்னையின் பக்தர் அவரை தடுத்து நிறுத்தி அன்னையை பிரார்த்தனை செய்து கொண்டால் இழந்த செல்வம் இரண்டு மடங்காக பெருகும் என்று கூறினார். இந்த மாஜி கோடீஸ்வரர் மனம் நெகிழ்ந்து அன்னையிடம் தொடர்ந்து அடுத்த ஆண்டு 2.5 கோடி லாபம் ஈட்டியதை நீண்ட காலத்திற்கு முன்னால் பெரும் செல்வம் கற்பூரமாய் கரைந்து போயிற்று, அதை மீண்டும் பெற வேண்டும் என்றும் எண்ணும் ஒருவருக்கு அன்னையிடம் உண்மையான நம்பிக்கை ஏற்பட வேண்டியது அவசியமே இல்லை. அடுத்தது, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அந்த வினையால் விளையும் பலனை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது இந்த பழமொழி. இதற்கு எத்தனையோ சான்றுகள் நம்மிடம் உள்ளன. சாபம் பெற்றவன் சர்வேஸ்வரனாகவே இருந்தாலும் அதிலிருந்து மீள முடியாது. அதன் விளைவுகளை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். தசரதனுக்கு ஏற்பட்ட புத்திர சோகம் சாபத்தால் வந்தது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு சமயம் வைகுண்டத்தில் துவாரபாலகர்கள் காவல் செய்து கொண்டிருந்த பொழுது சில ரிஷிகள் மகாவிஷ்ணுவை தரிசிப்பதற்காக வந்தார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்ததால் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள் இந்த துவாரபாலகர்கள். அதனால் கோபமுற்ற ரிஷிகள் அவர்களை சபித்தார்களாம். எனவே அவர்கள் மனித பிறவி எடுக்க வேண்டியதாயிற்று. பின்பு அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டார்களாம். ஆனால் சர்வ வல்லமை பொருந்திய என்னாலும் சாபத்தை மாற்ற முடியாது என்று மகாவிஷ்ணு கூறிவிட்டார்னு எழுதியிருப்பார்கள். அதே போல இன்னொரு ஒரு சான்றும் உண்டு. ஊழ்வினையின் வலிமையை வேறொரு விதத்துல நம்ம பார்க்கலாம். அதாவது ராமனாக அவதரித்த வாலியை வந்து மறைந்திருந்து அம்பு கொன்றதனால் அவர் கண்ணனாக அவதரித்த அடுத்த பிறவில வந்து கண்ணுக்கு புலப்படாத வேடர்கள் இது அம்பினால் இறக்க வேண்டியது ஆயிற்றுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கடவுளர்களே இருந்தா கூட வினைப்பயனை வந்து ஏற்றுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா இந்த உதாரணங்கள் புரிய வைக்கும். ஆனால் அன்னை இடத்தில் இதற்கும் மாற்று உண்டு. அன்பர்களுக்கு தேவையானதை தமக்கு ஏற்காமையே கொடுக்கக்கூடிய தெய்வம்தான் அன்னை. நினைத்த மாத்திரத்திலேயே அன்பர்களிடத்தில் அவருடைய அருள் செயல்பட ஆரம்பித்து விடுறத நம்ம பார்த்திருக்கோம். அன்பர்களின் கர்ம வினைகளை வேரோடு எடுத்துருக்கிறார். அப்பா வந்து எல்லாம் திருவண்ணில எழுதியிருப்பார். அதாவது தன்னுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்ட உடனே அன்னையின் அருள் என்ன பண்ணுதுன்னா அவற்றை தீர்த்து வைப்பதோடு அல்லாமல் அதை மீண்டும் தோன்ற இயலாதவாறு அவற்றின் மூல வேர்களை அழித்து விடுகிறதுன்னு எழுதியிருப்பார் அப்பா. அதாவது அந்த கர்ம வினைகளை அதை வேரோடு எடுத்துவிடும். இதுதான் அன்னையின் அருளுக்கு உரிய தனித்தன்மைன்னு எழுதியிருப்பார். அதனால வினை விதைத்தவன் வினை அறுப்பான் வந்து நம்ம வந்து நம்முடைய அன்னையோட பக்தியும் அந்த அன்னைகிட்ட அதிகமாக இருந்ததுன்னா நம்முடைய கர்ம வினை கூட கரைந்து விடும்னு அப்பா எழுதியிருப்பார். அடுத்தது, இந்த நாய் வாலை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவோம். அதாவது சுபாவம் அதை மாற்ற முடியாதுங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பண்புகள் என்பது பொதுவா உடலுக்குரிய உடல் நல பண்புகள், வாழ்வுக்குரிய நடைமுறை பண்புகள், அறிவுக்குரிய மனநிலைகள், ஆன்மா பக்குவப்பட உதவும் ஆன்மீக பண்புகள் அப்படின்னு 4 வகையானவை இருக்கின்றன. இதுல இந்த உடலுக்குரிய பண்புகள் வந்து எளிதில் மாறக்கூடியவை அல்ல. அதைதான் மனித சுபாவம் என கூறி நம்ம நாய் வாழ்க்கை ஒப்பிடுறோம். பகவான் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீக பண்புகள் இந்தியாவில் வளர்ந்து நிலைத்தால் உலகத்தின் குருவாக நாடு மாறும் என்பதுதான் ஸ்ரீ அரவிந்தம். அதாவது கடைசி கட்டமான உடலின் பழக்கத்திற்கு கூட உயிர் உண்டு. பழக்கத்தை விட முடியாது அப்படிங்கிறதுதான் நம்ம வந்து சுபாவம் மாறாதுன்னு சொல்றோம். நீரோட்டம் வந்து மேட்ல இருந்து பள்ளத்துக்கு போதை நாம பழக்கம் ராசி அப்படின்னு சொல்றது இல்ல, புவியீர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்றோம். ஒரு அன்பர் தம் வீட்டு தரையில தண்ணீர் விட்டு அலம்பும் பொழுது அந்த வாட்டம் வந்து தலைகீனா இருக்கிறதுனால நீர் ஓட்டம் உள்நோக்கியே வரத பார்த்தார். வழக்கமாக அந்த தண்ணியை வந்து வலிய தள்ளுபவர் அன்று ஏன் இதை நாம் அன்னையிடம் கூறக்கூடாது என்று நினைத்து அன்னையிடம் கூறினாராம். அப்பொழுது கூறியவுடன் நீர் பள்ளத்திலிருந்து மேட்டை நோக்கி ஓடுவதை பார்த்தாராம். அதாவது நடக்க முடியாதது அப்படின்ற மாதிரி, மாற்றவே முடியாது. நீர் என்பது மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு ஓடி வரும், ஆனால் பள்ளத்திலிருந்து மேட்டை நோக்கி ஓடுகிறது. இதை பார்த்த இந்த அன்பர் வந்து புவியீர்ப்பு சக்தியை கூட மீறும் திறன் அன்னை சக்திக்கு உண்டு என்பதை கண்டாராம். ஆனால் அந்த இடத்தில் அன்னை சக்தி செயல்பட வந்து நம்முடைய பழக்கம் என்பது தடையாகி விடுகிறது. அதற்கு மலர்ச்சி என்பது உதவும்னு அப்பா எழுதியிருக்கார். அந்த சுபாவம் மாறணும் அப்படிங்கிறது, பழக்கம்ன்றத மாற்றி அது மாறினால் அன்னை அருள் செயல்பட அது எளிதாக இருக்கும்னு சொன்னார். வாழ்வில் வளமும் சுபிட்சமும் அளவு கடந்து பெருகினால் பழைய பழக்கங்கள் அளவு கடந்து மாறுவதை பார்க்க முடியும். பழைய பழக்கமும் புதிய சுபிட்சமும் சேராது. உலகம் மாறும் பொழுது பழக்கங்கள் அளவு கடந்து மாறுகின்றன, எதிராகவும் மாறுகின்றன. ஒரு பழக்கம் வேறு பழக்கம் ஆகலாம், ஆனால் பழக்கம் என்பது நிலையாக இருக்கும். அதனால் பழக்கத்தை மாற்றுவது முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். சமர்ப்பணத்திற்கும் சரணாகதிக்கும் பழக்கம் என்பது தலை வணங்கும் என்றாலும் அது மனிதன் சந்திர மண்டலத்தை எட்டுவது போலாகும்னு அமரதீபர் செய்திருக்கார். ஆனால் அன்னை என்ற ஒரு பொக்கிஷத்தின் துணையை வைத்துக் கொண்டு முடியாததை முடியும் என்று மாற்றி நாய் வாலை நிமிர்த்த முடியாது என்பதை என்ற பழமொழியை மாற்றிக்கொள்வதற்கு அப்பா நிறைய புஸ்தகத்துல அன்னையின் கருத்தை வலியுறுத்தி எழுதியிருக்கிறார். சுபாவம் மாறணும், அதை வைத்துக்கொண்டு நாய் வாழை நிமித்த முடியாதுங்கிறத நம்மளால மாத்திக்க முடியும்னு சொல்றாரு. அடுத்தது, ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது அப்படின்னு ஒரு பழமொழி. இந்த பழமொழியும் முறியடிக்கும் விதமா அப்பா வந்து அன்னையை பற்றி அருளுரைகள்ல ஒரு அன்பரின் அனுபவத்தில் எழுதியிருக்கின்றார். அந்த அன்பரின் அனுபவத்தை அவர் நேரடியாக சொல்வது போல சொல்லியிருக்கின்றார். காலையில் எழுந்து ஆபீஸுக்கு போக தயாராகும் பொழுது வீட்டினுள் அமினா நுழைகிறான். என்ன விஷயம் என்று புரியல. 18,000 ரூபாய்க்கு ஜப்தியோட வந்திருக்கிறார். என் கணவர் நான் அறியாமல் வாங்கிய கடன்களை அடைக்க நான் வீடு நகைகளை விற்றுவிட்டு என் சம்பளத்தில் எத்தனை வகையான லோன் வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கி அந்த பிடிப்புக்காக 6,000 சம்பளம் 1,500 ஆகி இரு குழந்தைகளை கல்லூரியில் சேர்த்து விழி பிதுங்கும் நேரம், 18 ரூபாய் கையில் இல்லாத நேரம் ரூபாய் 18,000 ஜப்தி வருகிறது. யார்தான் என்ன செய்ய முடியும்? அன்னையை தெரியும். அவர்தான் என்ன செய்வார் என்று தோன்றாமல் அவரால் முடியாதது உண்டோ என்று மனம் கூறுகின்றது. நெஞ்சு நடுங்கவில்லை, லேசாக சந்தோஷம் வந்தது. அந்த அமீனா கொடுத்த வாரண்டை அன்னை முன் வைத்து நமஸ்காரம் செய்தேன். எதுவும் பேச தோன்றவில்லை. ஒரு 2 மணி நேரம் அவகாசம் தர முடியுமா என தானே சொல்லானது வாய் வழியாக வந்தது. நான் தான் பேசினேனா என்றும் தெரியவில்லை. ஒரு பெண்ணோ கல்லூரிக்கு போயிருக்கிறாள். அந்த கடன் வாங்கிய புண்ணிய ஆத்மாவை அன்னை காப்பாற்ற வேண்டி அங்கே வைத்திருக்கவில்லை. பயந்த அடுத்த பெண் சுருங்கி ஒளிந்து கொண்டாள். 2 மணி நேரம் அவகாசம் என்ன செய்யும் என்று எனக்கு தெரியவில்லை. அமீனாவும் கடன்காரனும் பேசி முடிவுக்கு வர 1/2 மணி ஆயிற்று. அவகாசம் கொடுத்தார்கள். அந்த அவகாசத்தில் என் பிரச்சனை எது என அறியாமல் சகாக்கள் அந்த பணத்தை சேர்த்து கொடுத்தார்கள். 2 மணி நேரம் அவகாசம் கேட்டேன், ஆனால் 1 மணி நேரத்தில் பணம் கிடைத்தது. பணம் கிடைத்த பின் கடன் வாங்கிய பெரியவர் வருகிறார். 4 மணி அவகாசம் கொடுத்து அமீனா திரும்பி வந்தான். ஆனால் கடன் ஜப்தியாகி ஜப்தி கத்தியாகி கத்தி மறைந்தது என்று அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்கின்றார். அன்பர்களுக்கு வாய்ப்பு தான் வரும், கத்தி வராது. கத்தி வந்த பின் அன்னையை நாடி வருபவர்களும் உண்டு. அப்படி அன்னையை நாடி நம்பிக்கையுடன் வந்தவர்கள் ஒருவர் தவறாமல் கத்தி விலகியதை கண்டுள்ளனர். ஆக ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்பிடாது என்பதற்கு மாறாக அன்னை அந்த நிலையிலும் காப்பாற்றுவார் என்பதை நாம் பார்த்தோம். நம்ம வாழ்க்கையில அதன் வழியிலையும் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பார்த்துக்கோம். அதாவது வழக்கில் வந்து பழமொழியா அதை சொல்வோம், அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை, தாயானாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் உயிரும் வேறு, அண்ணன் தம்பி ஜென்ம பகையாளி, தேனை எடுத்தவனுக்கு புறங்கை சொந்தம், இது பெரிய இடம் இங்கெல்லாம் சிறியது அதிகம் இருக்கும், ஊருக்கு பெரியவன் தவறு செய்தால் கேட்பார் இல்லாதவன் என்ன செய்வான், சத்தியம் சோறு போகாது, அரசியல்னா ஊழல் இருக்கும். இது மாதிரி ஆயிரம் எண்ணங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவை நம்முடைய வாழ்க்கையில அன்றாட நிகழ்ச்சிகளாகவும் பார்த்திருக்கோம். அப்பா அருளோகத்துல என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பழமொழிகள் கூடும் விஷயத்திலிருந்து நம்மை விலக்குகின்றார் அன்னைன்னு எழுதியிருக்காரு. ஆனால் அது பலிக்க நாம் என்ன பண்ணணும்னா, பொய், திருடு, தூது, வாது, கபடு, தில்லுமுல்லு, திருட்டு பழக்கம், பயம், சந்தர்ப்பவாதம், சில்லறை புத்தி, ஆதாய மனப்பான்மை போன்ற அனைத்திலிருந்தும் அறவே விலகணும்னு சொன்னார். விலகியவருக்கு நம்பிக்கை இருந்தால் அன்னை செயல்படுவார், அவர் அளிக்கும் வாழ்வு அருள் வாழ்வாக இருக்கும்னு சொல்றார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம் அப்படின்றது போல உணவு, தூக்கம், உடை, பண்பு, பாவனை போன்ற எதுவுமே பழக்கத்தால சிறப்பேறியதுதான். உலகத்து நாகரிகம் அனைத்தும் உயர்ந்த பழக்கத்திற்குரியவையாக இருந்தாலும் பழக்கம் உடைந்து மனம் மலர்ந்தால் மட்டுமே முன்னேற்றம் ஏற்படும்னு எழுதியிருக்கார். அதாவது ஆஸ்திகனை போற்றுவதும் நாஸ்திகனை சூற்றுவதும் அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு. நாஸ்திகனில் தெய்வத்தை காணுவது சிறப்பு. உலகம் தவறு, குறை, பாவம், தீமை என்று கருதுவதில் தெய்வத்தை காண முயன்றால் அம்முயற்சியில் தெய்வீகத்தை காணலாம்னு அதற்கு மாறாக எழுதியிருக்கார். அதாவது இந்த பழமொழிக்கு மாறாக எழுதியிருக்கார். பேச்சு தெய்வத்தை விளக்கும், மௌனம் அதைவிட தெய்வீகத்தை அதிகமாக வெளிப்படுத்தும். தெய்வீகம் உள்ள இடத்தில் மௌனம் இருக்கும், மௌனம் உள்ள இடத்தில் தெய்வீகம் இருக்கும். கெடுவான் கேடு நினைப்பான். நம்ம கெட்ட எண்ணத்தோட தொடர்பு கொண்டால் கெட்ட எண்ணம் அழிவதன் முன் வளரும், வளர்ந்தாலும் முடிவில் அழியும். கெட்ட எண்ணம் அழியும் பொழுது நாமும் அழிவோம். அதாவது நம் கெட்ட எண்ணமும் அழியும், அது தவறில்லை. நாம் கெட்ட எண்ணத்துடன் ஐக்கியமாக நினைத்தால் நாம் அழிவோம், எப்படியும் முடிவு நல்லதாக இருக்கும்னு எங்கள் குடும்பத்தை எழுதியிருப்பார் அப்பா. அதாவது கெட்ட எண்ணம் அழியறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்று, தன் கெட்ட குணத்தை அறிந்து அழிய விரும்பி அழிய முன் வருவது. ரெண்டாவது, கெட்ட எண்ணம் நம் கெட்ட எண்ணத்துடன் சேர்ந்து அதை அழித்து தானும் அழிவது. ஹிட்லர் வந்து உலகை அழிக்க முயன்று தான் அழிந்தான். அது இந்த இரண்டாம் வகைக்கு உதாரணம். கெட்ட எண்ணம் தன்னை அறிந்து தானே அழிய கோர்பச்சேவ் வரும் வரை உலகில் உதாரணம் இல்லை. ஹிட்லர் உலகை அழிக்க முயன்றதால் நேச நாடுகளில் உள்ள கொடுமை இரண்டாம் போரால் அழிந்தது. இரண்டாம் உலக போருக்கு பின் உலகம் அந்நியாயத்தை அழித்தது. அதாவது கடுமை இனிமையாக மாறுவதுதான் திருவுரு மாற்றம் சொன்னார். கெடுவான் கெடு நினைப்பாங்கிறது போய் அது இனி கெடுவது, அந்த கெட்ட எண்ணம் இனிமையாக மாறுவது திருவுரு மாற்றம். நாம் நாட வேண்டியதும் அதுவே எதிர்த்தார். அடுத்தது, வீட்டில் அடங்காதது ஊரில் அடங்கும். சுய கட்டுப்பாடு இல்லாதவர் பிறர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். புறக்கட்டுப்பாடுங்கிறது வாழ்வு, சுய கட்டுப்பாடு என்பது அன்னை வாழ்வு. வீட்டில் அடங்காதது ஊரில் அடங்கும்னு நம்ம அந்த பழமொழியில் சொல்வோம். அதாவது வீட்டில் அடங்கினா வீடு உயரும், மனதால் அடங்கினால் மனம் உயரும், மனம் அன்னைக்கு அடங்கினால் அன்னை மனதை உயர்த்துவார், மனம் ஆத்மாவுக்கு அடங்கினால் ஆத்மா உயரும் வளரும், வளரும் ஆத்மா தான் சைத்திய புருஷனாகும் எழுதியிருப்பார். சைத்திய புருஷன் இயல்பாக அடக்கமுடையவன், இயல்பான அடக்கம் உள்ளவர்கள் அனைவரும் இதமாக அடங்குவர். அனைவரும் இன்று அடங்கினால் நாளை உலகம் அவருக்கு அடங்கும். தாழ்த்தப்பட்டவர், கொடுமைப்படுத்தப்பட்டவர் இன்று சுதந்திரம் பெற்றாலும் இன்றும் அவருக்கு இயல்பான அடக்கம் உண்டு. இது தாழ்ந்த இயல்பால் ஏற்பட்டது. இன்று உலகெங்கும், குறிப்பாக நம் நாட்டிலும், பெரும் செல்வம் சம்பாதிப்பதிலும் பெரும் பதவிகளை அடைபவரும் அன்று அடக்கப்பட்டவர், இன்று உயர்கின்றனர். அந்த அடக்கமும் அடக்கமே, அதுவும் பேரதிர்ஷ்டம் தருகிறது. நாமே இறைவன் முன் துரும்பு என அறிந்து அடங்குவது ஆன்மீக அடக்கம். ஆன்மீக அடக்கத்துள் அனைத்தும் அடக்கம்னு எழுதிப்பார். அடுத்தது, பணம் பத்தும் செய்யும். பணத்தின் வலிமையை நம்புபவர் பலர். இவர்கள் பணத்திற்கு பதிலாக திறமையை நம்பினால் இவர்கள் வாழ்வு மலரும். பணம் எதையும் செய்யும், பணத்தால் முடியாததில்லை என்பவர்கள் தங்கள் வாழ்வை நினைத்து பார்த்தால் ஒரு முக்கியமான காரியமாவது பணத்தால் நடக்கவில்லை என்று அறிவார்கள். மேலும் ஆராய்ச்சி செய்தால் முக்கியமான காரியம் நடந்தேறிய பின் பணம் உதவும். காரியம் பெரியதானால் அது பணத்தால் நிறைவேறாது. புதியதானாலும் பணம் உதவாது. இதுவரை உதவவில்லை என்பது தெரிய வரும். எளிய அளவில் பார்த்தால் பணம் இல்லாமல் திருமணம் நடக்காது. பணமே முக்கியம் என்பது சரி. விழாவுக்கும் நகைக்கும் சீர்வரிசைக்கும் பணம் முக்கியம். பெண் இனியவள், பிள்ளை நல்ல நடத்தையுடையவன் என்பதை பணம் நிர்ணயிக்க முடியாது. நியாயத்தையே பணத்தால் வாங்க முடியும் என்ற நிலையும் உலகில் ஓரளவு உருவாகிறது. ஆழ்ந்து சிந்தித்தால் பணத்தால் பெறுவது நியாயமில்லை, பணத்தால் அநியாயத்தை சாதிக்கிறார் என்று தெரியும். ஆனால் நல்லதை செய்ய ஒரு தலைவர் வேண்டும் என்றால் அதை பணத்தால் உருவாக்க முடியாது. நம்மை பொறுத்தவரை மனதை பணத்திலிருந்து குணத்திற்கு மாற்றினால் மனம் உலகை ஆள்கிறது என்று லைஃப் டிவைனில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்வதை நாம் பின்பற்றியராவோம்னு சொல்ல. எந்த ராஜா மாறினாலும் தோட்டிக்கு அதே வேலை என்பது பழமொழி. சிறிய மனம் உள்ளவனுக்கு சிறிய நிலையே நீடிக்கும். கட்சியில் தொண்டனாக இருந்தால், அந்த கட்சி பதவிக்கு வந்தால் தொண்டன் தலைவனாகிறான். இது பெரிய மனமுள்ளவர் நிலை. அன்னை பக்தர்களுக்கு இது சாத்தியம். இதை மனித சுபாவத்தில் அப்பா எழுதியிருக்கார். தமிழ்நாட்டு பழமொழி ஒன்று உண்டு, மஞ்சள் காமாலை கண்ணுக்கு உலகம் மஞ்சள் என்பது வந்து இது பிரம்மத்திற்கு முழுவதுமாக பொருந்தும்னு எழுதியிருப்பார். எங்கள் குடும்பத்தில் எழுதியிருக்கிறப்பா. அதாவது உலகம் பிரம்மம், நாமும் பிரம்மம், சர்வம் பிரம்மம். காட்டில் இருப்பவனுக்கு நெஞ்சுக்குள் இருக்கும் பிரம்மம் தெரியவில்லை, உடல் தெரிகிறது. உடல் ஜடம், உயிர் பெற்ற ஜடம். அவன் பிரம்மத்தை மோகினியாக காண்கிறான். எந்த கருவி மூலம் காண்கிறோமோ அதற்குரிய காட்சி நமக்கு தெரிகிறது. ஸ்ரீ அரவிந்தர் வந்து பிரம்மத்தை சத்திய ஜீவியத்தால் கண்டதால் அவருக்கு பிரம்மம் முழுமையாக சச்சிதானந்தத்தை கடந்து தெரிகின்றது. சிருஷ்டி ஸ்ரீ அரவிந்தருக்கு பிரம்ம ஜனனமாக தெரிகிறது. இறைவன் வரும் தருணமானாலும் நாம் இறைவனை எந்த ரூபத்தில் காண்கின்றோமோ அந்த அளவில் அவன் தெரிவான். நமக்கு உலகம் என்பது நாம் அறிந்த அளவுள்ள உலகம். விதியை மதியால் வெல்லலாம். மனிதன் தன் இஷ்டப்படி ஆசைப்படி தடையின்றி நடப்பான். அப்படி நடக்கும் பொழுது அவனது விதி செயல்படும். விதியை நிர்ணயிப்பது ஜீவாத்மா. எனவே மனித செயலின் சிறு அம்சங்களும் அடுத்த நிமிஷம் நான் என்ன செய்ய போகிறேன், எத்தனை வார்த்தை பேசுவேன், இது விதியால் நிர்ணயிக்கப்படுகின்றது. அதாவது ஜீவாத்மாவை நிர்ணயிக்கப்படுகிறது. ஜீவாத்மா பரமாத்மாவின் பகுதி என்பதால் பரமாத்மா மனிதனின் சிறு அசைவுகளையும் நிர்ணயிக்கின்றது. எனவே பரமாத்மாவின் பூரண சுதந்திரத்தை அனுபவிக்கும் மனிதன் தன் தலைவிதிப்படி நடக்கின்றான். மனிதன் தன்னை மனிதன் என கருதினால் விதி செயல்படுகிறது. ஜீவாத்மா என கருதினால் அவன் செயல் மாற்ற முடியாத விதி என்பதற்கு பதிலாக ஜீவாத்மா நிர்ணயிக்கும் செயலாகிறது. தன்னை பரமாத்மாவாக அறிந்தால் பரிபூர்ண சுதந்திரமாக மனிதன் உணர்ந்து தன் வளர்ச்சியை தானே நிர்ணயிக்கும் செயலாக அவன் வாழ்வு மலர்கிறது. அப்பா கூறும் மாற்றம், மனிதன் தன்னை ஜீவாத்மாவாக அறிந்து விதியை மாற்றி வாழ்வாக வாழ்வதாகும் என்பது. இவையும் இது போன்ற 6,000 அல்லது 7,000 பழமொழிகளும் இந்த நாட்டில் வழங்குகின்றன. பல நூற்றாண்டு உலக அனுபவம் இது. இன்று ஒரு மனிதன் வாழ்க்கையை உருவாக்கும் சொற்கள் இவை. காலத்தால் வாழ்வு நமக்கு அளித்த சாரமான ஞானம் ஐயமில்லை. ஆனால் அவை மாட்டு வண்டி, காங்கேயம் மாடு, வெள்ளி கொம்பு, வெள்ளி பிடி போட்ட டயர் வண்டி. இன்று யாரையாவது அதில் போக சொல்ல முடியுமா? லட்சியவாதிகள் லட்சியம் பூர்த்தியாக எதிரி வீட்டை நாடுவது லட்சியத்தின் உயர்ந்த அம்சம். காந்திஜி, நேரு, ஜின்னா, ராஜாஜி, பெரியார் அவற்றை செய்துள்ளனர். ஆனால் இப்பழமொழி சக்தி வாய்ந்தது. சாதாரண மனுஷன் இதை மீறினால் ஏன் இங்கு வந்தீர்கள் என்பது போல் வரவேற்பு இருக்கும். சில ஊர்களில் அதை கேட்டு விடுவார்கள். நாவினால் சுட்டவடு மாறாதே என்ற அனுபவம் ஏற்படும். மரியாதைக்கு மட்டுமல்ல, பிரியமில்லாதவரும் அப்படியே. மாமனார் வீட்டில் மறுநாள் தங்க வேண்டி வந்தால் உடனே இந்த அனுபவம் எழும். மரியாதை இல்லாதவருக்கு மரியாதை கொடுத்தால் நீங்கள் திடீர் திடீர் என வருவது சிரமம் தருகிறது என்றவர் மேலும் கூறுகிறார், நான் என் வீட்டில் கோமணத்துடன் இருப்பேன். என் தகப்பனாரும் அப்படியேதான் இருப்பார். நீங்கள் வந்துவிட்டால் கஷ்டமாக இருக்கிறது என்றார். சொல்லியவர் பட்டம் பெற்றவர், தகப்பனார் பியூனாக ஓய்வு பெற்றவர். எதற்கும் அளவு உண்டு என்ற சொல் எந்த காலத்திலும் எந்த செயலுக்கும் தவறாமல் பொருந்தும். இட் இஸ் அன் எட்டர்னல் ட்ரூத். 1000 காலம் அழியாத சத்தியம் அகல் விளக்காக ஆரம்பித்து கலங்கரை விளக்காக உலகெங்கும் ஒளி வீசுகிறது. இப்பழமொழிகள் காலத்திற்கு உரியவை, அவை ஏற்பட்ட சமுதாயத்திற்கு உரியவை. என்றும் நின்று நிலை பெறும் ஆன்மீக விளக்கம் பெற்றவை இல்லை. எழுந்த காலத்தில் ஏற்றத்துடன் விளங்கியவை, அன்பர்களுக்கு அர்த்தமற்றவை. கடன் கேட்காமல் கெட்டது என்பது பேர் உண்மை. அன்பர் கடனை கேட்கக்கூடாது என முடிவு செய்ததால் பணம் திரும்பி வந்த அனுபவம் ஒரு முறைக்கு மேலும் உண்டு. எதற்கும் நேரம் உண்டு என்பதை வைதிகர்கள் தெளிவாக அறிவார்கள். குளிகையில் இறந்தவரை எடுக்க மாட்டார்கள், அது ஆபத்து என அனைவரும் அறிவர். 15 August 1947 உலகம் புண்ணியம் செய்த நேரம். சம்பிரதாயப்படி நல்ல நேரம் இல்லை. அதனால் அரை மணி முன்னதாக சுதந்திர விழா ஆரம்பிக்கப்பட்டது. நாட்டுக்கும் உலகிற்கும் புனிதமான நேரத்தை அறியாதவர் மெனக்கட்டு கெட்ட நேரத்திற்கு உட்படுத்தினர். அதனால் வந்த ஆபத்தே 20 லட்சம் பேர் இறந்தனர். 1 கோடி அகதிகள் இடம்பெயர்ந்தனர். The creative moment is more than an auspicious hour. மனித இதயம் ஆன்மாவிற்கு உரியது. நல்ல நேரம் கெட்ட நேரம் எளிய மனிதனுக்கு உரியது. அவன் மனதால் செயல்படுபவன். ஆன்மா விழித்தெழுந்த நேரம் அகில உலகமும் அன்பரை நோக்கி திரும்பி அழைக்கும் நேரம். 15 August 1947 அதுபோன்ற உலகத்தை கடந்த பிரபஞ்சத்திற்கு உரிய உன்னதமான நேரம். இந்திய விடுதலையை 45 நாடுகளுக்கு அளித்த நேரம். சொல்லப்போனால் ஆன்மீக அனுபவப்படி 1947 August 15 7 ஆண்டிற்கு முன் உலகப் போரை வெல்ல வழிவகுத்த சுப முகூர்த்தம். பாரத யுத்தம் குருக்ஷேத்திரத்தில் வெல்லப்பட்டது. அது ஜடலோக வெற்றி. திரௌபதியின் குரல் பரமாத்மாவுக்கு கேட்ட நேரம். போர் சூட்சும உலகில் வெல்லப்பட்டது. 1945 August 15 ஜப்பான் சரணடைந்தது. அது மவுண்ட் பேட்டன் தலைமையில் நடந்தது. அதனால் அவர் இந்திய சுதந்திரத்திற்கு 15 August 1947 தேர்ந்தெடுத்தார். 1946 பிப்ரவரி 19 கடற்படை வீரர்கள் பம்பாயில் கலகம் செய்தனர். மறுநாள் லண்டனில் பார்லிமெண்டில் அட்லி காபினெட் கமிஷன் அனுப்புவதாக கூறினார். எந்த நிகழ்ச்சியும் முன்கூட்டி அறிவிப்பது உண்டு. நேரம் என உலகம் அறிவது காலத்திற்கு உட்பட்ட நல்ல நேரம். அன்னையை நினைத்தவுடன் அந்த க்ஷணமே அந்த நேரம் நமக்கு மட்டுமல்ல நம்மை சேர்ந்த உலகத்திற்கே நல்ல நேரமாகிறது என்பது ஆன்மீக சத்தியம். இது பழைய மகான்களும் அறிந்தது. நாளெல்லாம் நல்ல நாளே என நால்வரில் ஒருவர் பாடியிருக்கின்றார். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்பது உண்மையானால் ஸ்டீவின் தாயார் பிறந்த குழந்தையை தன் திருமணம் கருதி முழு சேனலமாக தன்னை விட்டு பிரித்து விட்டார். ஸ்டீவ் வாழ்நாள் முழுவதும் சுயநலமற்ற சேவைக்குரிய பெருவாழ்வு வந்தார். அன்னைக்கு மட்டுமல்ல, காலம் மாறும் பொழுது பழமொழி பழைய நாட்கள் போல் பலிப்பதில்லை. மாமியாரை மெச்சிய மருமகள் இல்லை என்பது பூரண உண்மை. இது வேறொரு பேர் உண்மையின் சிறு பகுதி. எந்த பெண்ணும் அடுத்த பெண்ணை இயல்பாக வெறுக்கிறாள் என்பது உலக இலக்கியம் பொதுவாக கூறுவது. இது பெண்மைக்கு உரியது, மாமியாருக்கு மட்டும் உரிய சொல் அல்ல. மேலும் ஒரு விஷயம் உண்டு. ஒருவரை அதிகாரம் செய்ய இடம் இருந்தால் அந்த இடத்தை மனித சுபாவம் தவறாக பயன்படுத்தாமல் இருக்காது. இது அதிகாரி, முதலாளி, தலைவன், பணக்காரன், வியாபாரி ஆகிய அனைவரும் சகஜமாக பயிலுவது. பொருள் கிராக்கியானால் கடைக்காரன் மரியாதையாக பேச மாட்டான். பொருளை விற்க முடியாவிட்டால் மரியாதை உடனே எழும். இது மனித சுபாவம், அல்ப சுபாவம். மாமியார் மருமகளிடம் கண்டால் அது பழமொழியாக உருவாகிறது. பழமொழிகள் அர்த்தமற்றவையாகியபடியால் நாம் இன்று புதுமொழிகளை எழுத வேண்டும். சுமார் 30 ஆண்டுகளாக க்ரோ பை கிவிங், கொடுப்பது வளர்வது என்ற சொல் வழக்கில் வருகிறது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வாடிக்கையாளர் திருப்தி, வியாபாரியின் லாபம் என்பது 100 ஆண்டாக அமெரிக்க மார்க்கெட்டில் உள்ளது. நால்வர் காலத்தில் நாளெல்லாம் நல்ல நாளே என்ற சொல் எழுந்தது. அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் என்பதை மாற்றி இன்று சுதந்திரம் சுபிட்சம் என்று நாம் கூற வேண்டும். ஹெவன் அண்ட் ஹெல் ஆர் நாட் பிளேஸ் ஆஃப் ரிசார்ட் பட் கண்டிஷன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பதும் 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டதாகும். சொர்க்கமும் நரகமும் வாசஸ்தலம் அல்ல, மக்கள் மனநிலையாகும். திருப்பதி வெங்கடாஜலபதி படம் நெடுநாளைக்கு முன் காப்பிரைட்டால் செயல்பட்ட பொழுது தேவஸ்தானத்திற்கு ஒருவர் காப்பிரைட்டை அழித்துவிட்டால் அதிக வருமானம் வரும் என்றார். அது அதிக வருமானம் இல்லை. அன்று திருப்பதிக்கு தினமும் 100 பேர் வந்தனர். இன்று 20,000 பேர் வருகிறார்கள். வருமானம் படம் மூலம் 1,000 மடங்கு. பழமொழி பழைய மொழி, புது உலகம் நாடாத மொழி. நாட்டில் அன்றிருந்த ஆரம்ப பள்ளிகளை விட அதிக அளவு கல்லூரிகளும் உயர்நிலை பள்ளிகளும் வந்த நேரம் பழமொழிக்கும் பழைய மனநிலைக்கும் கட்டுப்பெட்டி பஞ்சாங்க மனப்பான்மைக்கு இடமில்லை. கனவிலும் சேர்க்க முடியாத நேரம். அன்று வகுப்பில் 50 அல்லது 100 மாணவர்கள் இருந்தனர். ஆன்லைன் வகுப்பை 10 லட்சம் மாணவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று. 2000 ஆண்டு பத்திரிகை ஆசிரியர் தன் 3000 ஊழியரில் எவரும் தன்னை தவிர செல்போன் வைத்திருக்க அனுமதிக்கவில்லை. இன்று அவர் வீட்டு வேலைக்காரியும் அதை வைத்திருக்கின்றாள். 100 பேர் யோகம் செய்ய தேவை. 12 பேராவது செய்தால் சத்திய ஜீவியம் வரும் என்று 1920 பகவான் கூறினார். 1950 உடலை நீத்து சூட்சும உலகுக்கு போய் 1956 சத்திய ஜீவியத்தை உலகுக்கு அனுப்பினார். 1965 பசுமை புரட்சி எழுந்து நாட்டை உயிர்ப்பித்தது. அதற்கு முன் 1960 கிப்பிகளை கண்டு அன்னை இது புரட்சி என்றார். 1985 டாம் பீட்டர்ஸ் சுதந்திரம் வேண்டுமென புரட்சி செய்தார். 10 ஆண்டாக ஸ்டீவ் செய்த காரியம் பாட்டு உலகெங்கும் கோடிக்கணக்காக பரவுகிறது. அதே போல சினிமா சீடிக்களும் பரவிவிட்டன. இன்று புத்தகங்கள் புரட்சி வெள்ளத்தில் கூகுள் 3 கோடி புத்தகங்களையும் அமேசான் இ புக்ஸ் மூலமும் பொது உடைமையாக்கிவிட்டனர். 1865 நீக்ரோக்கள் சட்டப்படி சுதந்திரம் பெற்றனர். 1945 பின் பிரிட்டிஷ் காலனிகளும் மற்ற காலனிகளும் சுதந்திரம் பெற்றனர். 1965 வந்த பசுமை புரட்சி விவசாயிக்கு உலகெங்கும் வாழும் உரிமையை கொடுத்தது. செல்போன் பேசும் உரிமையை அளிக்கிறது. காப்பிரைட் போன பின் புத்தகங்கள் படிக்கும் உரிமையை அளிக்கிறது. ஞானம் சுதந்திரம் பெறுகிறது. கர்மமும் விடுதலை பெற வேண்டும். 1950 பகவான் சாவித்திரியை எழுதி முடித்தார். பாரதத்தில் சாவித்ரி சத்தியவானை மீட்டாள். ஸ்ரீ அரவிந்தத்தில் சாவித்ரி யமனை அழித்து விட்டாள். யமன் அழிவது மட்டுமல்ல, யமன் ஒளிமயமான ஜீவனாக திருவுரு மாறினான். இனி உலகில் பொய் புரட்டுக்கு ஜீவன் இல்லை, பழமொழியை புதுமொழியாக்க வேண்டும் என்று அப்பா அவர்கள் எழுதியிருக்கின்றார். இன்று எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் அசோகன் சார் அவர்களுக்கும் இந்த தியானமய பொறுப்பாளர் அம்பத்தூர் பாலுசர் அவர்களுக்கும் இந்த வெப் கான்பரன்ஸில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.